பகவத்கீதை உண்மை உருவில் நான்காவது அத்தியாயம் 24வது ஸ்லோகம். நான்காவது அத்தியாயம் 24வது ஸ்லோகம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நரம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெய முதிரையே நஷ்டப்ராயேஷ பத்ரேஷ் நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்தி போதி நிஷ்டிகி. பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவீர். பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவீர். பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவீர். பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவீர். பிரம்மாக்னோ பிரம்மாக்னோ பிரம்மணா ஹுதம். பிரம்மாக்னோ பிரம்மணா ஹுதம். பிரம்மாக்னோ பிரம்மணா ஹுதம். பிரம்மைவ தேன பிரம்மைவ தேன கந்தவ்யம். பிரம்மைவ தேன கந்தவ்யம். பிரம்மைவ தேன கந்தவ்யம். பிரம்ம கர்ம சமாதினா. பிரம்ம கர்ம சமாதினா. பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவே. பிரம்மாக்னோ பிரம்மணாஹுதம். பிரம்மாக்னோ பிரம்மணாஹுதம். பிரம்மைவ தேன கந்தவ்யம். பிரம்மைவ தேன கந்தவ்யம். பிரம்ம கர்ம சமாதினா. பிரம்ம கர்ம சமாதினா. பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவீர். பிரம்மாக்னோ பிரம்மணாஹுதம். பிரம்மைவ தேன கந்தவ்யம். பிரம்ம கர்ம சமாதினா. படிங்க. மொழிபெயர்ப்பு மற்றும் பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவேர். பிரம்மாக்னோ பிரம்மணாஹுதம். பிரம்மைவ தேன கந்தவ்யம். பிரம்ம கர்ம சமாதினா. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வ திரு அபய சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். ஜெய். எல்லாரும் திரும்ப சொல்லுங்க. கிருஷ்ண உணர்வில் முழுமையாக ஆழ்ந்திருப்பவன் நிச்சயமாக ஆன்மீக உலகை அடைவான். ஏனெனில் அவன் ஆன்மீக செயல்களுக்காக தன்னை முழுமையாக சமர்ப்பித்துள்ளான். பிரம்மனை இலக்காக கொண்ட இச்செயல்கள் அதே ஆன்மீக இயற்கையின் மூலம் அர்ப்பணிக்கப்படுவதாகும். பொருளுரை மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு அபேச்சரன் அரவிந்த பக்திதான் சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். ஜெய். கிருஷ்ண பக்தியின் செயல்கள் எவ்வாறு இறுதியில் ஆன்மீக இலக்கை நோக்கி கொண்டு செல்கின்றன என்பதை இங்கு விளக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ண பக்தியில் பல்வேறு செயல்கள் உள்ளன. அவை பின்வரும் பதங்களில் விளக்கப்படும். ஆனால் தற்போது கிருஷ்ண உணர்வின் அடிப்படை கொள்கை மட்டும் விவரிக்கப்பட்டுள்ளது. பௌதிக களங்கத்தினால் பந்தப்பட்டுள்ள கட்டுண்ட ஆத்மா ஜட சூழ்நிலையில் செயலாற்றுவது நிச்சயம். இருப்பினும் அத்தகைய சூழ்நிலையிலிருந்து அவன் வெளியேற வேண்டும். கட்டுண்ட ஆத்மா பௌதிக சூழ்நிலையிலிருந்து வெளியேறும் முறையே கிருஷ்ண உணர்வாகும். உதாரணமாக அளவுக்கு அதிகமாக பால் பொருட்களை உட்கொள்வதால் வயிற்றை கெடுத்துக்கொண்டு துன்புறும் ஒரு நோயாளி மற்றொரு பால் பொருளை அதாவது தயிரின் மூலம் குணப்படுத்தப்படுகிறான். இங்கே கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ளது போல் ஜடத்தில் மூழ்கியுள்ள கட்டுண்ட ஆத்மாவை கிருஷ்ண உணர்வினால் குணப்படுத்த முடியும். இந்த வழிமுறை பொதுவாக யஜ்ஞ அல்லது விஷ்ணுவின் கிருஷ்ணனின் திருப்திக்காக மட்டும் செயலாற்றப்படும் செயல்கள், யாகங்கள் எனப்படும். ஜட உலகின் செயல்கள் எந்த அளவிற்கு விஷ்ணுவுக்காக மட்டும், அதாவது கிருஷ்ணவர்கள் செய்யப்படுகின்றனவோ அந்த அளவுக்கு சூழ்நிலை ஆன்மீகமயமாக்கப்படுகிறது. பிரம்ம அல்லது பிரம்மன் என்ற வார்த்தைக்கு ஆன்மீகம் என்று பொருள். இறைவன் ஆன்மீகமானவர். அவர் திவ்யமான உடலிலிருந்து வரும் ஒளிக்கதிர்கள் பிரம்ம ஜோதி, அவரது ஆன்மீக தேஜஸ் என்று அழைக்கப்படுகின்றது. இருப்பவை அனைத்தும் இந்த பிரம்ம ஜோதியிலேயே நிலை பெற்றுள்ளன. ஆனால் இந்த பிரம்ம ஜோதியானது மாயினாலோ புலமுயற்சினாலோ மறைக்கப்படும் போது அது பௌதிகம் எனப்படும். இந்த பௌதிக திரையினை கிருஷ்ண உணர்வால் உடனடியாக ஆற்றிவிட முடியும். இவ்விதமாக கிருஷ்ண உணர்வில் அர்ப்பணிக்கப்படும் பொருள் அந்த அர்ப்பணத்தை ஏற்றுக்கொள்பவர், அர்ப்பணிப்பதற்கான வழிமுறை, அர்ப்பணம் செய்பவர் மற்றும் அர்ப்பணத்தின் விளைவு, இவை எல்லாம் சேர்ந்து பிரம்மம் அல்லது பூர்ண உண்மை எனப்படும். பூர்ண உண்மை மாயால் மறைக்கப்படும் போது பௌத்திகம் என்று அழைக்கப்படுகிறது. பூர்ண உண்மையின் தொண்டில் பௌதிகம் உபயோகப்படுத்தப்படும் போது அது தனது ஆன்மீக உணர்வை மீண்டும் அடைகின்றது. மாயில் உள்ள உணர்வை பிரம்மனிடம் பரமனிடம் மாற்றும் வழிமுறையே கிருஷ்ண உணர்வு. மனம் கிருஷ்ண உணர்வில் முழுமையாக ஆழ்ந்திருக்கும் நிலை சமாதி எனப்படும். இத்தகைய உன்னத உணர்வில் செய்யப்படும் அனைத்து செயல்களும் யஜ்ஞம், பரமனுக்காக செய்யப்படும் யாகம் என்று அழைக்கப்படுகின்றது. இத்தகைய ஆன்மீக உணர்வில் அர்ப்பணிப்பவர் உதவியாக இருப்பவை செலவிடப்படுவது, யாகத்தை செய்பவர், யாகத்தின் தலைவர், விளைவு, இறுதி லாபம், இவை அனைத்தும் பூர்ணமான பரபிரமனில் ஒன்றாகி விடுகின்றன. இதுவே கிருஷ்ண உணர்வின் வழிமுறையாகும். ஓம் தத் சத். ஓம் அக்யான் திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகையா சத்துரோம் மிலிதமேனா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஸ்ரீ சைதன்யா மனோபீஷாம் ஸ்தாபிதம் யேன பூதலே ஸ்வயம் ரூபா வதாமயம் கதாச்சின் ஸ்வபதாந்திகம். வாந்தேகம் ஸ்ரீகுரு ஸ்ரீயுதபதகமலம் ஸ்ரீகுரு வைஷ்ணவாம் ச ஸ்ரீரூபாம் சகஜாதம் சககணாலகுநாதாம் தாம் சுஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜனசகிதம் கிருஷ்ண சைதன்யதேவம் ஸ்ரீராதா கிருஷ்ணபாதா சவிமனோதிதா ஸ்ரீவிசாகாம் ச நமாம் விஷ்ணுபாதா கிருஷ்ண பிரஸ்தாய பூதலே ஸ்ரீமதே ஜெயபதாக சுவாமிநிதி நாமினே நமாச்சாரிய பாதானிதா குருபதாயினே கௌரகததாமதாய நகரகிராமதாரிணே நமாம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரஸ்தாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமிநிதி நாமினே நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷூன்யவாதி பாஷாத்ய தேசதாரிணே ஜாய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்தவிருந்த. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நம. நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரியே. விதரசி திக்ஷுரநேதி கபதி தமனீயம் தசமுக மௌலி பலிம் ரமணீயம் கேசதீதா ராம சரீரா ஜாய் ஜகதீஷ ஹரே ஜாய் ஜகதீஷ ஹரே ஜாய் ஜகதீஷ ஹரே ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம பகவத்கீதையில் எடுத்துட்டு இருக்கிற ஸ்லோகம் பிரம்மார்ப்பணம் பிரம்மகவிர் பிரம்மனாக்னோ பிரம்மனாகுதம் பிரம்மைவத்தேன கந்தவியம் பிரம்ம கர்ம சமாதினா. கிருஷ்ண உணர்வில் முழுமையாக ஆழ்ந்திருப்பவன் நிச்சயமாக ஆன்மீக உலகை அடைவான். ஏனெனில் அவன் ஆன்மீக செயல்களுக்காக தன்னை முழுமையாக சமர்ப்பித்துள்ளான். பிரம்மனை இலக்காக கொண்ட இச்செயல்கள் அதே ஆன்மீக இயற்கையின் மூலம் அர்ப்பணிக்கப்படுவதாகும். இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் ரொம்ப அழகாக சொல்றார். பக்தி செய்கிறவங்க, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பக்தி செய்யறவங்க என்ன ஆவாங்க, அவங்க என்ன நிலை அடைவாங்க? யாராவது கிருஷ்ணர் மேல கொஞ்சமா பக்தி செய்தா கூட அவங்க எந்த ஒரு உயர்ந்த நிலை அடைறாங்கன்னு சொல்ல. ஏன்னா கிருஷ்ணருக்காக அர்ப்பணிக்கூடிய செயல்கள் எதுவுமே சாதாரணமான செயல்கள் கிடையாது. கிருஷ்ணருக்காக செய்யக்கூடிய ஒரு சிறிய சேவை கூட பகவான் வந்து பெரிய சேவையா எடுத்துக்கிறார். இன்னும் 2-3 நாள்ல நம்ம ஸ்ரீ ராமநவமி உற்சவம் கொண்டாடுறது. ராமாயணத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்பேற்பட்ட பக்தர்கள்லாம் தங்களுடைய வாழ்க்கையே ராமருக்காக தியாகம் பண்ணியிருந்தாங்க. ராமாயணத்துல வந்து அவ்வளவு அன்பு, ராமருக்கும் உடைய பக்தர்களுக்கும் இடையில அவ்வளவு நெருக்கமான அன்பு பரிமாற்றிருந்து அவங்க எல்லாமே ராமருக்காக தன்னுடைய உடைமை உயிர் ஆத்மா எல்லாத்தையுமே ராமருக்காக தியாகம் செய்தாங்க. எண்ணற்ற பக்தர்கள் அவங்களுக்குள்ள உண்மையில ஒருத்தர் மிஞ்சி நின்னாங்க. நம்ம இவங்கதான் ராமருக்கு ரொம்ப பக்தி பண்ணாங்கன்னு சொல்லவே முடியாது. இவர்தான் ராமரோட பக்தர்களே ரொம்ப சிறந்தவர் அப்படி எல்லாம் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ஒருத்தர் ஒருத்தர் ராமர் மேல அவ்வளவு பிரியமா இருந்த ஒரு சில பக்தர்கள் மட்டும் இப்ப நம்ம பார்க்கலாம் எந்த அளவுக்கு ராமர் மேல பிரியமா இருந்தாங்க, அவங்க என்ன நிலை அடைஞ்சாங்க, ராமர் எப்படி அவங்க கூட அன்பு பரிமாற்றம் செய்தாரு. ஆரம்பத்திலிருந்து எடுத்துட்டோம்னா ராமாயணத்துல ராமாயணத்தினுடைய முதல் ஏற்றமே வால்மீகி மகரிஷி. நம்ம ஏற்கனவே வால்மீகி மகரிஷியோட சரித்திரம் படிச்சிருக்கோம். வால்மீகி மகரிஷி அவருடைய அவர் மகரிஷி ஆகிறதுக்கு முன்னாடி அவர் தான் ராமாயணத்துடைய ஆசிரியர், ராமாயணத்தை அவர் தான் தொகுத்தார் வால்மீகி மகரிஷி. அவர் வால்மீகி மகரிஷி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வழிப்பறி கொள்ளைக்காரனா இருந்தார். காட்டுல வழிப்பறி செய்றவர், பணம் பிடுங்கிறவர், நகை பிடுங்கிறவர், கொலை பண்றவர், கொள்ளையடிக்கிறவர், நரமாமிசங்களின் மாமிசத்தையும் சாப்பிடவர், கொடூரமான காட்டுவாசி, காட்டு மிராண்டித்தனமா ரொம்ப ஒரு வேடன், எந்த விதமான தகுதியும் கிடையாது, மனுஷனுக்கு உண்டான தகுதியும் இல்லாம அந்த அளவுக்கு ஒரு காட்டுவாசியா வாழ்ந்திருந்தவர். யாரு? அவருடைய பேர் ரத்னாகர். ரத்னாகர் வந்து ரொம்ப கீழ்த்தனமான வாழ்க்கை, எந்த ஜீவராசி மேலே அன்பே கிடையாது. மான், புலி, மயில், காட்டில் என்னென்ன ஜீவராசி கிடைக்குமோ எல்லாத்தையும் கொண்டுடுவார். அது மட்டும் இல்லை, அங்கே வழியில் வரக்கூடியவங்க போகக்கூடியவங்க எல்லாத்துக்கும் பணம் பிடுங்கிறது, நகை பிடுங்கிறது, அவங்களை கொலை பண்ணுறது, கொள்ளை அடிக்கிறது, எவ்வளவோ மோசமாக பயங்கரமான பாவகாரியங்களாக பண்ணிட்டு இருக்கு. யார் பண்ணிட்டு இருந்தாங்க? ரத்னாகர். ரத்னாகர் இப்படி ரத்னாகர் வந்து ரொம்ப கொடூரமான ஒரு பாவ வாழ்க்கையை வாழ்ந்துருக்காரு. இதெல்லாம் ரொம்ப பாவகாரம், பாவமான காரியம், அதில் இப்படி ரொம்ப பாவம் பண்ணிட்டு இருந்தார். இப்போ ஒரு நாள் பகவத் சங்கல்பத்தினால அந்த காட்டு வழியா நாரத முனிவர் வந்தார். நாரத முனிவர் பகவானுடைய ஒரு பரம பக்தர். அவர் எப்பவுமே கையில ஒரு வீணை வச்சுட்டு பகவானுடைய நாமங்களை பாடிட்டே இருப்பார். ராமா நாராயணா நாராயணா இப்படி அவர் பகவானுடைய நாமத்தை பாடிட்டே இருப்பார். 24 மணி நேரம் நாரதர் வந்து ஸ்ரீராமருடைய நாமங்களை பாடிட்டே இருப்பார். நாரத முனிவர் யாரெல்லாம் சந்திக்கிறாரோ, யாரெல்லாம் அவருடைய ஸ்பரிசம் படுதோ, யாரெல்லாம் அவர் பார்க்கிறாங்களோ, அவங்க எல்லாமே சுத்த பக்தராயிடுவாங்க. இப்ப நாரத முனியுடைய கருணையினால இந்த ரத்னாகரும் நாரத முனிவரை சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சு. அவர் ஒரு காட்டுவாசியா வாழ்ந்துட்டு இருந்தார். அவர் நாரத முனிவரை பார்த்த உடனே நாரத முனிவர் சொன்னாரு, ஏப்பா இந்த மாதிரி எல்லாம் பண்ற, நீ இது ரொம்ப கொடூரமான செயல் பண்ணிட்டு இருக்க, நீ இதெல்லாம் ரொம்ப பாவம் பா, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு. அவர் சொன்னார், எனக்கு தொழில் எதுவும் தெரியாது, என்னை நம்பி என் குடும்பம் எல்லாம் இருக்கு, என் குடும்பத்துக்கு வேண்டி தான் நான் இது செய்யறேன் அப்படின்னு. ஓ, நீ உன் குடும்பத்துக்கு வேண்டி இவ்வளவு பாவகாரியம் செய்யறியா, அப்ப நீ இவ்வளவு பாவம் செய்யறியா, உன்னுடைய பாவத்துல அவங்க பங்கெடுத்துக்க முடியுமா? எப்பவுமே நம்ம ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், நம்முடைய பாவகாரியத்துல யாருமே பங்கெடுத்துக்க முடியாது. குறிப்பா இல்லற வாழ்க்கையில கணவன் மனைவி இருக்காங்கன்னா கணவன் செய்யக்கூடிய புண்ணியம் மனைவிக்கு போய் சேரும், கணவன் செய்யற புண்ணியத்துல ஒரு பகுதி மனைவிக்கு போய் சேரும். ஆனா கணவன் செய்யற பாவம் கணவனுக்கு தான், மனைவிக்கு போகாது. கணவன் பாவம் செய்தார்னா அந்த கணவர் தான் அனுபவிக்கணும், மனைவிக்கு போகாது. அதே சமயம் மனைவி செய்யற புண்ணியம் மனைவிக்கு தான், ஆனா மனைவி செய்யற பாவத்தில் ஒரு பகுதி கணவனுக்கு போகும். இதுதான் இயற்கையினுடைய தர்மம். அதனால எப்பவுமே கணவர் வந்து இறை பக்தி, கிருஷ்ண பக்தரா ராம பக்தரா இருந்தார்னா கணவன் பண்ற அந்த கணவனுக்கு சேவை பண்றது மூலமா, ஒரு கணவன் ராம பக்தரா இருந்தா கிருஷ்ண பக்தரா இருந்தா அந்த கணவனுக்கு செய்யற சேவை மூலமா அவன் செய்யற பக்தியில அந்த மனைவிக்கும் புண்ணியம் இருக்கு. ஒருவேளை கணவன் பாவம் செய்தானா அது மனைவியை போய் சேராது, கணவனையே தான் சேரும். அதே சமயம் ஒரு மனைவி ஏதாவது ஒரு பாவகாரியம் செய்துட்டான்னா அந்த பாவகாரியத்துக்கு கணவனையும் போய் சேரும். அதனாலதான் வேத காலத்தில் எல்லாருமே கடவுள் மேல பக்தியோட இருப்பாங்க. கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து கோயிலுக்கு வருவாங்க. எங்க போனாலும் எந்த ஆன்மீக விஷயமான கோயிலுக்கு போறதாகட்டும், பூஜைகளில் கலந்துகிறதாகட்டும், எதுவா இருந்தாலும் கணவன் மனைவி சேர்ந்து தம்பதிகளா செய்வாங்க. அந்த மனைவியும் கணவனையும் கீழ்ப்படிந்து கணவன் வந்து ரொம்ப தர்மத்தை பின்பற்றக்கூடியவராக இருப்பாரு, மனைவி அவருக்கு சேவை பண்றது மூலமா அந்த கணவன் மனைவி ரெண்டு பேருமே இறைவன் மேல அன்பு செலுத்துவாங்க. அப்ப வால்மீகி மகரிஷி சொன்னாரு, நான் நிறைய பாவம் பண்ணிட்டேனே, சரி உன் வீட்டுல போய் கேளு, உன்னுடைய பெண்டாட்டி பிள்ளைகள்லாம் பாவத்துல பங்கெடுத்துக்குவாங்களே. அதே மாதிரி ரத்னாகர் திரும்ப வந்து அவங்க வீட்டுல கேட்டாரு, அவங்க யாருமே எடுத்துக்க தயாரா இல்லை. அப்படியே ஒருவேளை அவங்க எடுத்துக்கலாம்னு சொன்னா கூட எடுத்துக்க முடியாது, ஏன்னா மனைவி கணவனுடைய பாவத்தை எடுத்துக்க முடியாது, கணவனுடைய பாவத்தை அவரு தான் அனுபவிச்சாங்க. ஆனா அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்களே எடுத்துக்கணும், நீங்க பாவம் செஞ்சா நீங்க தான் அனுபவிக்கணும், நாங்களே அந்த பாவத்தை எடுத்துக்கணும்னு கேட்டாங்க. ரத்னாவுக்கு ரொம்ப வலி ஆயிடுச்சு, கஷ்டமாயிடுச்சு. யாருக்காக நான் வழிப்பறி பண்ணேன், யாருக்காக கொள்ளையடிச்சேன், யாருக்காக கொலை பண்ணேன், அவங்களே இதை எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப வேதனை. திரும்பவும் நாரத முனிவர் ஓடி வந்தார், அவருடைய காலில் விழுந்தார், நாரத முனிவருடைய தாமரை பாதத்தில் விழுந்தார். ஓ மகரிஷி, நீங்க தான் எனக்கு வழி சொல்லணும், எனக்கு வேற வழியே தெரியல, நான் எவ்வளவோ பாவம் செய்யிட்டேன், நீங்க நீங்க தான் எனக்கு சொன்னீங்க நான் செஞ்சதெல்லாம் பாவம், இதுக்கு ஏதாவது பிராயச்சித்தம் இருக்கா, நான் எப்படி இந்த பாவத்திலிருந்துலாம் விடுபட போறேன்? இப்ப நாரத முனிவர் ரொம்ப கருணையோடு அவரை பார்த்தார். ஒரே வழிதான் இருக்குப்பா, நீ ராம நாமத்தை உச்சரிக்கணும். யாதொருவன் ராம நாமத்தை உச்சரிக்கிறானோ அவன் அவனுடைய பாவ விழிகள்லாம் தீயில போட்ட தூசு மாறாயிடும் சொல்ற ஆண்டாலும் தன்னுடைய பாசத்தில் சொல்றேன், தீயினால் தூசாகும் செப்பேலோர் எம்பாவும். நம்ம ராமனுடைய நாமத்தை சொல்ல சொல்ல நம்ம பாவங்கள் அப்படி தீயில போட்ட பஞ்சு மாதிரி தூசாகும். அப்போ ஆனா ரத்னாவோட வாயில ராமாங்கிற வார்த்தையே வரல, அந்த அளவுக்கு ஒரு பாவம் செய்திருந்தார். ஆங்கிறாரு ராமானே வரமாட்டேங்குது ஒரு வாய், அவ்வளவு கஷ்டப்பட்டார். இங்க எவ்வளவு பேர் இருக்கீங்க ராமான்னு சொல்லி பாருங்க பாக்கலாம். ராமா கேட்கவே இல்லையே, ராமா ராமா. பரவாயில்ல, நம்ம ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கிறதுனா நம்ம வாயில ராமான்னு வருது. ரொம்ப பாவம் பண்ணவங்க வாயில ராமாங்கிற வார்த்தையே வராது. ரொம்ப யாரு ரொம்ப பாவம் செய்திருக்காங்க வாயை திறந்து ராமான்னு சொல்ல மாட்டாங்க, அந்த அளவுக்கு அவங்க பாவம் செஞ்சிருக்காங்க. அதனால ரத்னாகர் எவ்வளவு பாவம் பண்ணனால அவர் வாயில ராமாங்கிற வார்த்தையே வரல. அவர் சொன்னார், குருதே நீங்க ரொம்ப கருணையா இந்த மந்திரத்தை கொடுக்குறீங்க, ஆனா நான் ரொம்ப பாவம் பண்ணிருக்கேன், வாயில ராம அந்த வார்த்தையே வரமாட்டேங்குதே, அப்படிங்கிறாரு வரமாட்டேங்க. சரி கடைசியில் உன் வாயில என்னதான் வரும் அப்படின்னு கேட்டார். எனக்கு என்ன தெரியும், நான் கொலை பண்ணுவேன் கொள்ளையடிப்பேன் இதுதான் எனக்கு தெரியும். சமஸ்கிருதத்துல கொலை பண்றதுக்கு மாறான் பேர், ஹிந்தியில வந்து ஹிந்தி சினிமாலாம் பாத்தீங்கன்னா தெரியும், உஸ்கோ மாறோ அப்படிமா, அவனை போய் கொல்லு அப்படிமா, வில்லன்லாம் சொல்லுவான் உஸ்கோ மாறோ அப்படின்னு வில்லன் சொல்லுவான் ஹிந்தி சினிமால. அப்ப அவர் சொன்னார், எனக்கு மாறான்னு சொல்லிதான் பழக்கம் அப்படின்னாரு. சரி அப்ப நீ மாறானே சொல்லிட்டு அப்படின்னாரு. அவரு உட்காந்து மரா 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 அப்படி சொல்லி சொல்லி நாரதனுடைய கருணையினால அவர் ராமநாமத்தை உச்சரிச்சார். அப்படி ராமநாமத்தை பல ஆயிரம் வருஷங்களை உச்சரிச்சு அவர் பெரிய மகரிஷி, ஒரு பெரிய மகா பாகவத பக்தர் ஆயிடுவார். வால்மீகி மகரிஷியாயி ராமருடைய காவியத்துக்கே ஆசிரியர் ஆயிடுவார். அது மட்டும் இல்ல, ராமருடைய குழந்தைகளுக்கே குரு ஆயிடுவார். ராமருக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க தெரியுமா, யாரு? லவன் குசன், லவகுசா. அந்த ரெண்டு பேருக்குமே அவரு குரு, ராமருடைய பசங்களுக்கே குரு ஆயிட்டார். வால்மீகி மகரிஷிக்கு ஜெய். இந்த மாதிரி வால்மீகி மகரிஷி ராமாயணத்தை எங்கிருந்து தொடங்குறாருன்னா, தன்னுடைய சரித்திரம் மூலமா ராமருடைய நாமத்துக்கு அவ்வளவு ஒரு மகிமை இருக்கு. ராமாயணமே ராம நாமத்திலிருந்து தான் தொடங்குது. ராம ராம நாமத்தையும் ராமரையும் பிரிக்க முடியாது, அவ்வளவு ஏற்றம் ராமநாமத்துக்கு. இப்படி வால்மீகி மகரிஷி ராமநாமத்தை சொல்லி தன்னை புனிதப்படுத்திக்கிட்டார். அப்ப ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவருடைய குரு நாரத முனிவர் வால்மீகி சந்திக்கிறதுக்காக வந்தார். அப்ப வால்மீகி அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார், இந்த உலகத்திலேயே மூன்று உலகத்திலையும் யார் வந்து ரொம்ப அழகானவர், யார் ரொம்ப புத்திசாலி, யார் ரொம்ப பலசாலி, யார் ரொம்ப கருணை வாய்ந்தது? ஒரு 16 கேள்வி, 16 குணங்கள், 16 கல்யாண குணங்கள், அழகானவர், அறிவானவர், புத்திசாலி, கருணை வாய்ந்தவர், சகிப்புத்தன்மை உள்ளவர், இந்த மாதிரி ஒரு 16 கல்யாண குணங்கள் இருக்கு. இந்த 16 கல்யாண குணங்களும் எல்லாத்தையுமே முழுமையா வச்சுட்டு இருக்கிறவர் யாரா இருக்காங்களா? இந்த 16 கல்யாண குணத்தையும் முழுமையா வச்சுட்டு இருக்கிறவர் ஒருத்தர் இருக்காரா அப்படிங்கிற ஒண்ணு மட்டும் இல்ல. இந்த உலகத்துல பார்த்தா ஒருத்தர் கொஞ்சம் புத்திசாலியா இருக்கலாம், ஆனா அவரை விட ஒரு புத்திசாலி இருப்பார். ஒருத்தர் அழகானவரை பார்த்தா அதை விட இன்னொரு அழகானவர் வந்துருவார். இப்ப இந்த வருஷம் யாராவது மிஸ் இந்தியான்னு பட்டம் வாங்கினா, அடுத்த வருஷம் இன்னொரு பொண்ணு வந்து மிஸ் இந்தியா பட்டம் வாங்கிடுவான் இல்லையா? அப்ப அது நிரந்தரம் இல்ல. அதே மாதிரி எல்லா குணங்களும் ஒருத்தர் வச்சிருக்க முடியாது, ஏதோ ஒண்ணு குறையும் கூடும், 16 ஒருத்தர் முழுமையா இருக்கவும் முடியாது. அப்ப வால்மீகி மகரிஷி கேட்டா நாரதர்கிட்ட, இந்த 16 கல்யாண குணங்களையும் முழுமையா வச்சுட்டு இருக்கிறவர் யாரா இருக்காரா அப்படின்னு. அப்பதான் நாரதர் அப்படியே ஒரு நிமிஷம் அவர் கேட்ட உடனே பிரமிச்சு போய் அப்படியே ஆன்மீக ஆனந்தப்பட்டு அப்படியே பரவசம் அடைஞ்சிருவார். அப்ப இந்த 16 கல்யாணங்களும் ஸ்ரீ ராமர்ட்ட மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த குணங்கள்லாம் எப்படி ராமர்ட்ட ஒத்து வருதுன்னு ரொம்ப அழகா சொல்லுவார் நாரத முனிவர். வீரத்துல, விவேகத்துல, அமைதியில, பணிவுல, எல்லாத்திலுமே, சகிப்புத்தன்மையில, பொறாமை யாருமே பொறாமை கொள்ள மாட்டார், எல்லாரையும் சமமா பாவிப்பார், எல்லா உயிர்வாழிக்கும் மிக நெருங்கிய நண்பர். இந்த மாதிரி ஒரு 16 கல்யாண குணங்கள் அதெல்லாம் ஸ்ரீராமருக்கே பொருந்தும் அப்படின்னு நாரத முனிவர் ரொம்ப அழகா வால்மீகி மகரிஷிக்கு சொல்லிக் கொடுப்பார். அதுக்கப்புறம் வால்மீகி மகரிஷி ஒரு நாள் தன்னுடைய சீடர் அவருடைய சீடர் பரத்வாஜ முனியோட நதியில ஸ்நானம் பண்றதுக்காக போவார். அப்படி போகும்போது ஒரு வேடன் ரெண்டு பறவைகள் கவுஞ்சா பறவைன்னு சொல்லுவாங்க, அந்த ரெண்டு பறவைகளும் எப்பவுமே இணை பிரியாம இருக்கும். அந்த பறவையோட விசேஷம் என்னன்னா, ஒரு பறவை இறந்துச்சுன்னா உடனே அடுத்த பறவை இறந்துடும், அந்த அளவுக்கு அது ரொம்ப பிரியமா ஒற்றுமையா இருக்கும் அந்த பறவை. அப்போ ஒரு வேடன் என்ன பண்ணுவானா, மறைஞ்சிருந்து ஒரு பறவை மேல அன்பு எழுதிடுவான், அந்த அம்பு பட்டு அந்த பறவை அப்படியே கீழே விழுந்துடும், அது கீழே விழுந்து இறந்து போயிடும். அது இறந்து போன உடனே அந்த 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 பிரிவை தாங்க முடியாம இன்னொரு பறவை மேல இருந்து கீழே குதிச்சு அதுவும் இறந்து போயிடும். இப்ப வால்மீகி மகரிஷிக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, என்னடா இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டானே, ரெண்டு உயிரையும் அந்நியாயமா கொண்டுட்டான்னு சொல்லி ஒரு கோபத்துல ஒரு திட்டுவார். அந்த வேடன் ஒரு கவிதையில ஒரு அழகான செய்யுள்ள ஒரு கவிதை பாடி அந்த வேடனை திட்டுவார், சபிச்சிடுவார். அதுக்கப்புறம் தன்னுடைய ஆசிரமத்துல வந்தே ரொம்ப வேதனைப்படுவார், நான் ஏன் அந்த வேடனை சபிச்சேன், நான் சபிச்சிட கூடாது, ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டார், மனசு நொந்து போயிட்டார். அதுக்கப்புறம் உட்காந்து ராமாயணம் எழுதலான்னு பார்த்தா ஒரு நாள் எழுதவே முடியல, மனசு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்து. அப்பதான் பிரம்மதேவர் வந்தார், பிரம்மாவே நேர்ல வந்து வால்மீகி நீ ஒன்னும் வருத்தப்பட வேண்டாம், நீ சொன்ன ஸ்லோகம் வந்து இப்படி அர்த்தம் சொல்றேன்னு சொல்லி பிரம்மா ஒரு அர்த்தம் சொல்லுவார். அந்த ஸ்லோகம் தான் ராமாயணத்துக்கு தொடக்கமா அமைஞ்சது, வால்மீகி சபிச்ச ஸ்லோகமே. அத பிரம்மா ரொம்ப அழகா வியாக்கியானம் கொடுத்து அந்த ஸ்லோகத்தையே ராமாயணத்தோட தொடக்கமா வச்சிருவார். அப்படி வால்மீகி மகரிஷி ராமாயணத்தை கொடுத்து இந்த உலகத்துல ராமருடைய கல்யாண குணங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம், ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தது. அதுக்கப்புறம் ராமாயணத்துல நிறைய பக்தர்கள், முதல்ல வால்மீகி மகரிஷி, அதுக்கப்புறம் ஸ்ரீ ராமர் இந்த உலகத்துக்கு தோன்ற முக்கியமான காரணமா இருந்தவர் தசரதர். தசரத சக்கரவர்த்தி ரகுவம்சத்தில் வந்து ஒரு அற்புதமான ஒரு சக்கரவர்த்தி, அவர் ரொம்ப வருஷங்களா குழந்தை பாக்கியம் இல்லாம தனக்கு ஒரு நல்ல குழந்தை ஆண்மகன் வேணும்னு சொல்லி அவரு தவம் இருந்தார், யாகங்கள் செய்தார். தசரதர் ரொம்ப தெய்வீகமான குண உள்ளவர், அவர் ரகுவம்சத்து சக்கரவர்த்தி, அவர் ஆட்சியில சூரியன் கூட அவர் கேட்டுதான் உதிக்கும் கேட்டுதான் மறையும், அந்த அளவுக்கு ஒரு அற்புதமா ஆட்சி செய்யக்கூடியவர் தசரதர். தசரதருக்கு மூணு மனைவி, கௌசல்யா, சுமித்ரா, கைகேயி. இப்படி தசரதர் மூன்று மனைவி கூட இருந்தார், அவருக்கு குழந்தை பாக்கி எல்லா இருந்தப்போ அவருடைய மந்திரி சுமந்திரன் வந்து அவர் ஒரு பகவானை ரொம்ப நல்ல பக்தர். அவர் ஒரு நாள் தசரதத்தை சொன்னார், ரிஷே சிங்கர்னு ஒரு மகரிஷி இருக்கார், அவர் வந்து யாகம் செய்தார்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் சொன்னார். ரிஷே சிங்கர்னு மகரிஷி, அவர் ரோமபாத நாட்டு ராஜாவுடைய அரண்மனையில் இருக்கார். ரோமபாத மன்னர் வந்து தசரதருடைய நண்பர் கூட, அப்போ ரிஷேசிங்கரை வர வச்சு யாகம் செய்து அந்த யாகத்துல ரிஷேசிங்கர் யாகம் செய்யும்போது இந்த யாகத்திலிருந்து ஒரு அழகான தேவன் உருக்கிய பொன் நிறத்தில் அந்த யாக குண்டத்திலிருந்து வெளியே வருவான். வரும்போதே கையில ஒரு பிரசாதத்தோட வருவான், ஒரு பாயசம் கையில, ஒரு பானையில பாயசத்தோட அப்படியே வருவான். வந்தது அப்படியே தசரதர் கொடுப்பான். தசரதர் என்ன பண்ணுவாரு, அதுல ஒரு பகுதியை வந்து கௌசல்யா கொடுப்பாங்க, கௌசல்யா கொடுத்த ஒரு பகுதியில இன்னொரு பகுதி மீது இருந்தது இல்லையா, அதை ரெண்டு பாகமாக்கி ஒரு பாகத்தை வந்து கைகை கொடுத்தார், மீது ஒரு பாகத்தை திரும்ப ரெண்டு பாகமாக்கி ஒரு பாகத்தை தன் கையில வச்சிருந்தார், இன்னொரு பாகத்தை சுமித்ரா கொடுத்தார். அதுக்கப்புறம் தன் கையில இன்னொரு பாகத்தையும் சுமித்ராவுக்கே கொடுத்தார். அந்த பாயசத்தை சாப்பிட்ட உடனே கொஞ்ச நாள்ல கௌசல்யாவுக்கு ஸ்ரீ ராமச்சந்திர பகவான் குழந்தை அவதரிச்சார். அதுக்கப்புறம் கைகேயிக்கு பரதன் வந்தார், ஆக்சுவலி ரெண்டாவது பரதன் தான், முதல் ராமர், ரெண்டாவது பரதன், மூணாவது லக்ஷ்மணன், நாலாவது லக்ஷ்மணன் சத்ருகன், ரெட்டை குழந்தைகள். ஆனா நம்ம சொல்லும் போது ராம் பரதன் லக்ஷ்மணன் சொல்றது இல்ல, ராமர் லக்ஷ்மண பரத சத்ருகன் சொல்றோம். காரணம் என்னன்னா, ராமருக்கு மேல அவ்வளவு ஒரு அலாதி பிரியம் லக்ஷ்மணனுக்கு, பரதனுக்கு அப்புறம் வந்தா கூட ராமரும் லக்ஷ்மணையும் பிரிக்கவே முடியாது, அவ்வளவு ஒரு நெருங்கிய நட்பு இருந்தது ராமருக்கு லக்ஷ்மணனுக்கு. குறிப்பா என்ன சொல்லுவாங்கன்னா, ஆச்சாரியர்கள்லாம் இந்த நாலு குழந்தைய தொட்டில போடும்போது அழ ஆரம்பிச்சிருவாங்க, ஒரே தொட்டில போட்டிருப்பாங்க. ஆள ஆரம்பிக்கும் போது ஒரு குழந்தைக்கு தனித்தனி தொட்டில போட்டாங்க, அப்போ அழுதுன்றதுதான். அப்போ வசிஷ்டர் என்ன சொல்லுவாரா, இந்த லக்ஷ்மணனை எடுத்து ராமர் பக்கத்துலயும் பரதன் எடுத்து சத்ருன் பக்கத்துலயும் வைக்க சொல்லுவாங்க. அப்படி வச்சோடனே குழந்தை அழகி நின்று, அந்த அளவுக்கு எப்படி ராமருக்கும் லக்ஷ்மணனுக்கும் நெருக்கம் இருந்தோ அது போல பரதனுக்கும் சத்ருக்கும் இருந்தது. ராமருக்கு சேவை பண்றதே தன் வாழ்க்கையில லட்சியமா வச்சிருந்தா லக்ஷ்மணன். ஏன்னா லக்ஷ்மணன் வந்து ஆதிசேஷனுடைய அவதார், அனந்தன் ஆதிசேஷன். இந்த ஆதிசேஷன் எப்படின்னா, பகவானுக்கு சேவை பண்ணக்கூடிய ஒரு பகவான். பகவான் நடக்கும்போது அவருக்கு பாதுகை ஆயிடுவார், அவர் நிற்கும் போது கொடை ஆயிடுவார், அவர் உட்காரும் போது நாற்காலி ஆயிடுவார், அவர் படுக்கும் போது ஆசனம் ஆயிடுவார், படுக்கை ஆயிடுவார். இப்படி எப்படியெல்லாம் பகவானுக்கு சேவை பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் சேவை பண்ணுவார் ஆதிசேஷன். அப்ப அந்த பகவான் நாராயணர் வாசுதேவன் இந்த உலகத்துல ராமரா தோன்றும் போது ஆதிசேஷன் லட்சுமணன் வந்தார். ராமரை நிழல் போல ராமரும் லட்சுமணனும் ஓர் உயிர் ஈருடல் தான், அவ்வளவுதான். ரெண்டு பேரும் ஒண்ணு. லட்சுமணனை பிரிந்து ராமனால இருக்க முடியாது, ராமனை பிரிந்து லட்சுமணனால. அவ்வளவு ஒரு அன்பு, அவ்வளவு ஒரு இணக்கம் ரெண்டு பேருக்கும். அப்ப ராமருக்கு சேவை பண்ணக்கூடிய லட்சுமணன், அதே போல பரதனுக்கும் ராமர் மேல அலாதி பிரியம் உண்டு, அன்பு உண்டு. அந்த பரதனுக்கு பரதன் வந்து பக்தன், பக்தனுடைய நிலை எடுத்துட்டார். அந்த பரதனுக்கு சேவை பண்ணக்கூடிய சந்தோஷத்தை எடுத்துட்டவர் சத்ருக்கன். பக்தனுக்கு சேவை பண்றது மூலமா அவர் ஆனந்தம் அடைஞ்சார். இப்படி நாலு பேருமே ரொம்ப அந்யோன்யமா, ரொம்ப நெருக்கமா, அவ்வளவு ஒரு அன்பு அந்த குழந்தைகளுக்குள்ள. இந்த காலத்துல குழந்தைகள்லாம் சின்ன வயசுல சண்டை போடுறாங்க, தகராறு பண்ணிக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு கிடையாது, போட்டி பொறாம. ஏன் இப்படி எல்லாம் இருக்காங்கன்னா, யாருக்குமே ராமாயண கதை தெரியாது. ராமாயணத்துல இந்த நாலு குழந்தைகள் எவ்வளவு அன்பா இருந்தாங்க, எவ்வளவு நெருக்கமா இருந்தாங்க, எவ்வளவு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனாங்க, எவ்வளவு ஒரு அன்பு பரிமாற்றம் இருந்தது ஒண்ணுமே தெரியாது. இப்ப உள்ள காலத்துல குழந்தைகளுக்கெல்லாம் யாரு சொல்லி தருவாங்க? யாருமே சொல்லி தர்றது, ஸ்கூல்லையும் சொல்லி தர மாட்டாங்க, வீட்லயும் சொல்லி தர மாட்டாங்க. ராமாயணமே தெரியாது, ஏதோ ராமாயணங்கிற வார்த்தையை தெரிஞ்சிருந்தா அது பெரிய விஷயம் இப்போ காலத்துல. ஏன் குழந்தைகளுக்குள்ள அமைதி, அன்பு, சந்தோஷம் இதெல்லாம் இல்லைன்னா, அவங்க வெறுமனே புஸ்தகத்தை மட்டும் தான் படிக்கிறாங்க, ஸ்கூல்ல உள்ள புஸ்தகத்தை மட்டும் தான் படிக்கிறாங்க. உண்மையான அன்பெல்லாம் யாரும் சொல்லித்தரது இல்லை. மீதி உள்ள நேரம் பூரா டிவி பாக்குறாங்க, டியூஷன் போறாங்க. காலையில இருந்து ஸ்கூலுக்கு போனா சாயந்தரம் வந்து ஒரு நாலஞ்சு டியூஷனு, அதுக்கு தனி டியூஷன், இதுக்கு தனி, இதுக்கு இடையில வேற ஏதோ கிளாஸ், அந்த கிளாஸ், இந்த கிளாஸ், என்னெல்லாமோ படிக்கிறாங்க. ஆனா யாரு வந்து அன்புன்னா என்ன, சகோதரர்களுக்குள்ள ஒற்றுமை என்ன, நண்பர்களுக்குள்ள எப்படி இருக்கணும், ஒருத்தர் ஒருத்தர் எப்படி நேசிக்கணும், பொறாமை கொள்ளாமல் இருக்கிறது எப்படி, இதெல்லாம் யார் சொல்லித்தராங்க? யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. ராமாயணம் தான் சொல்லித்தரும். ராமாயணத்தை நம்ம விட்டுட்டோம்னா நம்ம கலாச்சாரம் பண்பாடெல்லாம் போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இப்படி இந்த நாலு சகோதரர்களுக்கு அவ்வளவு ஒரு ஒற்றுமை, அவ்வளவு ஒரு அந்யோன்யம், அவ்வளவு ஒரு நெருக்கம் இருக்கும். இப்படிதான் ராமாயணம் தொடங்கினது, இப்படிதான் ராமாயணம் தொடங்குச்சு. வால்மீகி மகரிஷி ராமாயணத்தை வந்து, மொத்த ராமாயணத்தில் ஏழு காண்டம் இருக்கு, அதில் ஏழாவது காண்டம் உத்தரகாண்டம். உத்தரகாண்டத்தை முதல்ல கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பாலகாண்டம், அயோத்தியா காண்டம் இதெல்லாம் ஒன்னா விளக்கி சொல்ற. இந்த உத்தரகாண்டத்துக்கு என்ன ஆகும்னா, ஸ்ரீ ராமர் லக்ஷ்மண சீதாதேவி மூணு பேரும் தண்டகாரண்ய வனத்துக்கு போறாங்க. அங்க ராமர் சீதையை பிரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது, ராவணன் சீதையை எடுத்துன்னு போடுறான். அதுக்கப்புறம் ராமர் வானர சேனைகளோட உதவியோட போய் ராவணனை வதம் பண்ணி சீதையை மீட்டு கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் சீதையை திரும்பவும் அவங்க கர்ப்பவதியா இருக்கும்போது வால்மீகி மகரிஷியோட ஆசிரமத்தில் விட்டுறாங்க. சீதாதேவி வால்மீகி மகரிஷியோட ஆசிரமத்தில் இருக்கும்போது அவங்க நிறைமாத கர்ப்பிணியா இருந்தாங்க. அப்ப அவங்க அழகான ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை அவ்வளவு அழகு, அப்படியே உருக்கி. சீதை எப்படி இருப்பாங்கன்னா, சீதாதேவி சாதாரண பெண் கிடையாது, சாஷாத் லக்ஷ்மி தேவி. தங்கத்தை உருக்கி ஊத்தினா எப்படி இருக்கும், அவ்வளவு ஒரு அழகு சீதாதேவி. அவங்க கூந்தல்லாம் கருகரு, நீண்ட கூந்தல், அழகிய கண்கள், தாமரை மலர் போல இருக்கும். அவ்வளவு ஒரு சீதாவை யார் பார்த்தாலும் அவ்வளவு ஒரு ஜெகன் மாத்தா அவங்க, அவ்வளவு அழகா இருப்பாங்க சீதாதேவி. அந்த அழகான சீதாதேவிக்கு, சீதாதேவிக்கு ராமருக்கு பெறக்கூடிய குழந்தை எவ்வளவு அழகா இருக்கும். அப்படி கண்ணை மல்லா புட்டு புட்டு, அவ்வளவு அழகு அந்த குழந்தை. பயங்கரமான ஒளி அந்த குழந்தையோட உடல்ல இருந்து, லவன் லவா. இந்த குழந்தை அப்படியே அன்போட சீதாதேவி வளர்த்து வராங்க. ஒரு நாள் சீதாதேவி நதியில தண்ணி எடுக்கிறதுக்காக போறாங்க. அப்ப வால்மீகி மகரிஷி சொன்னாங்க, நான் வர்ற வரைக்கும் இந்த குழந்தையை பாத்துக்கங்க. நான் அவர் உட்கார்ந்து எழுதிட்டு இருந்தேன், சாஸ்திரம் ஏதோ எழுதிட்டு இருந்தேன். சரி இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன் சார். இந்த குழந்தை அம்மாவுடைய எப்பவுமே குழந்தை பாத்தீங்கன்னா அம்மா பின்னாடியே இருக்கும். சீதாதேவி முன்னாடியே போறாங்க தண்ணி எடுக்கிறது, இந்த குழந்தையும் பின்னாடி போயிருது. வால்மீகி மகரிஷி பார்க்கல, அவர் எழுதிட்டு இருந்தார். கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறம் சீதா பார்த்தாலும் குழந்தை பின்னாடி வருது. ரொம்ப அன்போட குழந்தை எடுத்து இடுப்புல வச்சுட்டு, ஒரு பக்கம் குழந்தை இடுப்புல வச்சுட்டாங்க, ஒரு பக்கம் குடத்தை எடுத்துட்டு அப்படி போறாங்க, போய் தண்ணி எடுக்கிறதுக்கு போறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வால்மீகி மகரிஷி பார்த்தாரு, என்னடா குழந்தையோட சத்தத்தையே காணவே, பார்த்தா குழந்தை இல்லைங்க. வால்மீகி மகரிஷி அப்படி பதட்டமாய் போடுவார், நிஜோ குழந்தை காணாம போயிடுச்சு. தன்னுடைய சீடர்களை அனுப்பிச்சு ஆசிரம் கூட தேட சொல்றாரு, காடு பூரா தேட சொல்றாரு, எங்கேயும் குழந்தையே கிடைக்கல. கடைசியில் வால்மீகி மகரிஷினா, சீதாதேவி வந்தா என்ன பதில் சொல்லுவேன் அவங்களுக்கு? ஒரு தாயை எப்படி நான் சமாதானப்படுத்துவோம், இந்த குழந்தை காணாம போயிடுச்சுன்னு எப்படி நான் சொல்ல முடியும் அப்படின்னு வால்மீகி மகரிஷி அப்படியே பதட்டமாயிடுவார். அப்ப என்ன பண்ணுவார்னா, ஒரு குசா புல் எடுப்பார். குசா புல்னா தர்பி புல். அந்த குசா புல் எடுத்து அப்படியே பகவான ராமரை தியானிச்சு அந்த புல்ல மந்திரங்களை செய்து அப்படியே அந்த புல்ல ஒரு குழந்தையா, அந்த லவண போலேயே ஒரு குழந்தையாக்கிடும். அதே மாதிரி எந்த விதமான மாற்றம் இல்லாம அதே அழகு, அதே நிறம், அப்படியே என்ன இந்த லவ குசா எப்படி இருப்பாங்கன்னா, சந்திரனும் சூரியனும் அப்படி சேர்ந்து உதிச்சா எப்படி இருக்கும், அவ்வளவு ஒரு அழகா இருப்பாங்க. பௌர்ணமி நில ஒரு பக்கம், உதய சூரியன், உதய சூரியனை ஓட்டிச்சின்ன இல்ல, உதய சூரியனா காலையில ஒரு 7-6 உதிக்கும், நல்ல மண் பல ஆரஞ்சு பல கலர்ல இருக்கு, பாத்திருக்கீங்களா? நம்ம ஆளுக்கு உதய சூரியனை ஓட்டிச்சின்ன தான் தெரியும், அது கிடையாது. காலையில உதிக்கிற சூரியன், அந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா பௌர்ணமி நிலவும் உதய சூரியன் சேர்ந்து உதிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இந்த ரெண்டு குழந்தைகளும். சீதாதேவி வந்து தண்ணி எடுத்துட்டு வர்றாங்க, வரும்போது அந்த குழந்தை வருது. சீதாதேவி பாக்குறாங்க, இந்த குழந்தையை வால்மீகி மகரிஷி அந்த குழந்தைய பாக்குறாரு, என்னடா அது குழந்தை அங்க இருக்கேன்னு. சீதாதேவி பார்த்தா குழந்தை எப்படி இங்க வந்தது, சரி எதுவா இருந்தாலும் எல்லாமே பகவானுடைய சங்கல்பமா தான் இருக்கும் சொல்லி இந்த ரெண்டு குழந்தையும் ஒன்னா வளர்க்க ஆரம்பிச்சாங்க. சீதாதேவி தன்னுடைய குழந்தைய ரெண்டுமே ஒன்னும் அன்போட வளர்க்க ஆரம்பிச்சாங்க. நாளுக்கு நாள் அந்த குழந்தைங்க, அந்த குழந்தைங்க அப்பாவை பார்த்ததே இல்லை. ஏன்னா அந்த குழந்தைகள் பிறந்தது எங்க, வால்மீகி மகரிஷியோட ஆசிரமத்தில். ராமர் இருக்கிறது அயோத்தியால, கோசல நாட்டு சக்கரவர்த்தி ரிஷி ராமர், ரகுகுல திலகர், ராஜீவ லோச்சன சக்கரவர்த்தி திருமகன் அங்க இருக்காரு, கோசல நாட்டுல இருக்காரு. அவர் ஒரு பக்கம் இருக்காரு, 12 வருஷமா இந்த குழந்தைங்க ராமரை பார்த்ததே இல்லை, ஆனா காது வழியா கேட்டிருக்காங்க. அவங்க அம்மா சொல்லுவாங்க, சீதாதேவி ராமர் அப்படி அவர் தோலெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே கம்பீரமா இருக்கும், அவருடைய கண்கள்லாம் தாமரை இதழ் மாதிரி விரிந்திருக்கும், அவர் அப்படியே மலை பச்சை நிறத்துல அப்படி சொலிப்பார், அவ்வளவு அழகா இருப்பாரு, அவர் அப்படி பண்ணுவாரு, அவரோட வீரம் இப்படி, அவர் தாடகைய வதம் பண்ணாரு, அவர் அது செய்தாரு, விருது செய்தாரு, இந்த மாதிரி யாகசாலையில வில்ல முறிச்சு என்ன கல்யாணம் பண்ணாரு, அப்படி எல்லாம் ராமருடைய பராக்கிரம செயல்கள் அப்படியே அந்த குழந்தைகளுக்கு சொல்லி சொல்லி, ராமருடைய நாமம் அவருடைய லீலைகளுடைய மகிமைகள்லாம் அந்த குழந்தைகள் கேட்டு 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 அந்த நாளுக்கு நாள் ஆசை அதிகரிச்சுட்டே இருக்கு. எப்படா எங்க அப்பாவை நாங்க பார்க்க போறோம், அவ்வளவு அழகா சீதாதேவி ராமருடைய லீலைகளை சொல்லுவாங்க. அதே மாதிரி வால்மீகி மகரிஷியும் அந்த குழந்தைகளை உட்கார வச்சு அவர் எழுதின ராமாயண காவியத்தை அப்படியே அந்த குழந்தைகளுக்கு சொன்னார். ராமர் வந்து அவதரிச்சதுலேருந்து அவர் ராவணனை வதம் பண்ணி லங்கையில போய் ராவணனை வதம் பண்ணி திரும்பவும் அயோத்தியால வந்து பட்டாபிஷேகம் செய்த அவ்வளவு லீலைகளையும் ரொம்ப அழகா வால்மீகி மகரிஷி அந்த குழந்தைகளுக்கு சொன்னார். குழந்தைகள் அப்படியே அது கேட்டு 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 அப்படியே இந்த குழந்தைக சின்ன குழந்தைக அவ்வளவு அழகா பாடுவாங்க ராமருடைய லீலைகள்லாம். கடைசியில வால்மீகி மகரிஷி சொன்னாரு, குழந்தைகளே நீங்க எங்கிட்ட இருந்து முழுமையா ராமருடைய லீலைகளை கேட்டுட்டீங்க, உங்களுக்கு என்ன ஒரு சேவைனா நீங்க ஓரொரு கிராமத்திலையும் நகரத்திலையும் போய் ராமருடைய லீலைகளை பாடணும், ஓரொரு கிராமத்துக்கும் நகரத்துக்கும் போங்க, எல்லா இடத்துலையும் போய் ராமாயணத்தை நீங்க பாடுங்க, இதுதானா அவங்களுக்கு கொடுக்குற சேவைனாரு. அந்த குழந்தைகள் ரெண்டு பேருமே ஆசிரமத்திலிருந்துனா முனிவர்கள் போல ஆடை உடுத்திருப்பாங்க, ஜட முடியெல்லாம் வச்சு முனிவர்கள் போல பார்க்கறதுக்கு முனிவர் போல இருப்பாங்கன்னா, அவ்வளவு ஒரு தேஜஸ் அந்த குழந்தைங்க பார்வையிலையும், அவருடைய தோல் புஜ பயங்கள் எல்லாம் பார்த்தா சத்திரியன் மாதிரி இருக்கும், ஆனா ஆடையெல்லாம் பார்த்தா முனிபுத்திரர்கள் மாதிரி இருப்பாங்க. இப்படி அந்த குழந்தைங்க ஓரொரு கிராமத்திலையும் ஓரொரு நகரத்திலையும் போய் ராமருடைய காவியத்தை பாடுறாங்க. ராமாயணத்தை யார் பாடுறாங்க, லவகுசா ரெண்டு பேரும். அப்ப ஒரு எங்கெல்லாமோ பாடிட்டு ஒரு நாள் அயோத்தியாவுக்கு வந்தாங்க. அயோத்தியால தெருக்கள் எல்லாம் அந்த குழந்தைங்க பாடிட்டு போறாங்க. அந்த குழந்தைகளோட அழகுல மயங்கி போய் எல்லாம் அப்படியே செல்ல மாதிரி இருக்காங்க அயோத்தியா வாசிகள்லாம். அந்த குழந்தைகள் ராமருடைய லீலைகளை பாடுறதை கேட்டு பூ கட்டுறவன் பூ கட்டினதை அப்படியே நிறுத்தி இந்த குழந்தையே பார்த்துட்டு இருந்தான். சமையல் பண்றவங்க சமையல் பண்றதை விட்டுட்டு அப்படியே அந்த குழந்தைகளை பார்த்துட்டு இருந்தாங்க. வியாபாரம் பண்றது வியாபாரத்தை நிறுத்திட்டு அந்த எல்லாருமே அப்படியே ஒரு நிமிஷத்துல அப்படியே ஸ்டன் ஆயிடுவாங்க, அப்படியே பிரமிச்சு போய் அதிர்ச்சி அடைஞ்சு இவ்வளவு அழகா பாடுறாங்களே இந்த குழந்தைகள் யாரு எங்கிருந்து வந்தாங்க, பார்த்தா ஒரு முனிப்புத்திரர்கள் மாதிரி இருக்காங்க, அவ்வளவு அழகா இருக்காங்க, இவங்க தோள்கள்லாம் பார்த்தா அப்படி பூஜா பயக்கரமா இருக்கு, இவர் ஒரு முனிப்புத்திரர்கள் மாதிரி தெரியல, யாரோ ஒரு சக்கரவர்த்தியோட குழந்தைகளா தான் இருக்கணும் அப்படின்னு எல்லாம் ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தாங்க குழந்தைகளை. அவ்வளவு அழகா ராமனுடைய காவியத்தை பாடிட்டு இருந்தாங்க. எங்க? அயோத்தியாவோட தெருக்கல்ல பாடுறாங்க. அப்படி அவங்க பாடிட்டு வரும்போது பரத சக்கரவர்த்தி, பரதன் ராமனுடைய சகோதரன் பரதர் வந்து அப்படியே நகர்வலம் வர்றார். ஸ்ரீ ராமர் என்ன பண்ணுவார்னா, பரதன் அனுப்புவார், நகர்வலமா அனுப்புவார், ஜனங்கள்லாம் எப்படி இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்களா, ஏதாவது பிரச்சனையா, மன்னரை பத்தி என்ன நினைக்கிறாங்க, இதெல்லாம் பார்க்கவே பரதன் அடிக்கடி நகர்வலம் வருவார். அப்படி பரதன் நகர்வலம் வரும்போது அவரும் பார்க்கிறாரு, இந்த ரெண்டு குழந்தைங்க அவ்வளவு அழகா இருக்காங்க, நம்ம முன்பே சொன்ன மாதிரி சந்திரனும் சூரியனும் சேர்ந்து உதிச்சா போல் அவ்வளவு ஒரு அழகு அந்த ரெண்டு குழந்தைகள்கிட்டையும். பரதன் பார்த்து அவர் அப்படியே பிரமிச்சு போய் நிக்கிறார். அந்த குழந்தைகள் ராம காவியம் பாடுறதை கேட்டு, ராமாயணத்தை கேட்டு பரதன் அப்படியே, யார் இந்த குழந்தைங்க, பிரபு ராமச்சந்திர பிரபு சக்கரவர்த்தியோட புகழ பாடுறாங்களே, ராமாயணத்தை பாடுறாங்களே அப்படின்னு இவ்வளவு அழகா பாடுறாங்களே, இந்த குழந்தைகள் எங்கிருந்து வந்திருப்பாங்க. ஆனா அந்த குழந்தைகளோட தோற்றத்தை பார்த்தா ராமரோட சம்பந்தப்பட்ட மாதிரி இருக்கு, ராமருடைய சாயல் அவருடைய அழகு எல்லாம் அந்த குழந்தைகள் கிட்ட இருக்கு. பரதன் வந்து கேட்ட அந்த குழந்தைகள்ட்ட, குழந்தைகளே நீங்க யாரு எங்கிருந்து வரீங்க அப்படின்னாரு. நீங்க யாருடைய குழந்தைங்க? நாங்க வந்து வால்மீகி மகரிஷியோட சீடர்கள், நாங்க வால்மீகி ரிஷியோட ஆசிரமத்திலிருந்து வரோம் அப்படின்னு. அப்படியா? ஆமா, எங்களுடைய குருநாதர் சொன்னார், ஒரு தெருக்கல்லையும் கிராமங்களிலும் நகரங்களில் போய் ராமருடைய லீலைகளை பாட சொன்னாரு, நாங்க பாடிட்டு இருக்கோம். அப்படியா? ஏன் நீங்க இப்படி தெருவில் எல்லாம் பாடுறீங்க, நான் உங்களை சக்கரவர்த்தி கிட்ட கூட்டிட்டு போற, நீங்க வந்து பாடுவீங்களா அப்படின்னாரு. இந்த குழந்தைகள் அவ்வளவு ஆசை, இவ்வளவு நாளா யார பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்களோ அவர் முன்னாடி போய் பாடுறதுக்கு பரதன் கூட்டிட்டு போறேங்கிறாரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், நாங்க வரோம் அப்படின்னா உடனே பரதன் ரதத்தில் ஏற்றி அந்த ரெண்டு குழந்தைகளையும் அயோத்தியாவில் அரண்மனை கூட்டிட்டு வந்தார். கூட்டிட்டு வந்து அரண்மனையில் உட்கார வச்சுட்டு நேரம் ராமர்கிட்ட போனாரு. பரதன் அவ்வளவு சந்தோஷம், ராமர் பார்த்தாரு, பரதா இன்னைக்கு என்ன அப்படி ஒரு சந்தோஷம், முகத்துல இப்படி ஒரு சந்தோஷம் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. பரதன் எப்பெல்லாம் நகர்வலம் போயிட்டு வராரோ இந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை ராமர் பார்த்ததே இல்லை. சொன்ன, பரதா என்ன நடந்தது உனக்கு, ஏபி தலகால் புரியாம குதிக்கிற, இப்படி இவ்வளவு சந்தோஷம், அப்படி நீ இவ்வளவு சந்தோஷமா இருக்கிற அளவுக்கு என்ன நடந்ததுன்னு கேட்டார் பரதன் கிட்ட. பிரபு நீங்க வந்து பாருங்க, அதைய நீங்க பார்த்தா என்னோட சந்தோஷமாய் ஆகாசத்துல குதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. என்னப்பா சொல்றேன், ரெண்டு குழந்தைங்க அவ்வளவு அழகா ராமாயண காவியம் பாடுறாங்க, நீங்க வந்து கேளுங்க பிரபுனர். அப்படியா, இதோ வரேன்னு ராமர் வந்தார். வந்து அவருடைய ராமருடைய இந்த ராஜாவுடைய சிம்மாசனத்தில் உட்காந்துட்டார். உட்காந்துட்டு மந்திரிகள், முனிவர்கள், பொது ஜனங்க, காவலர்கள் எல்லாரும் இந்த சபையில கூடியிருக்காங்க. இந்த ரெண்டு குழந்தைகளையும் ராமர் பாட சொன்னார். அவ்வளவு அழகா ராமருடைய காவியத்தை பாடினாங்க. ராமர் அப்படியே அந்த சபையில் உள்ள ஒருத்தருக்கு வாயை திறந்துட்டு அப்படியே தன்னை மறந்து அப்படியே அந்த ராமருடைய கதையில உருகி போயிட்டாங்க. அவ்வளவு அழகா பாடினாங்க அந்த ரெண்டு குழந்தைகள். சில சமயங்கள்ல தனியா கதை கேட்டா அவ்வளவு நல்லா இருக்காது, கூட்டத்தோட சேர்ந்து கதை கேட்கும் போது நல்லா இருக்கும். அப்படி தோல்ல தட்டிட்டு சிரிச்சுட்டு எல்லாரும் அவங்களுக்கு இந்த ராமனுடைய கதையை சொல்லும்போது அந்த காவலாளிகள் எல்லாம் வந்து அவ்வளவு குஷியா ஒருத்தர் ஒருத்தர் தட்டிட்டு சிரிச்சுட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ராமர் மட்டும் தனியா உட்காந்து ஆசனத்துல உட்காந்து கேட்டு இருந்தார். ராமர் பார்த்தாரு, என்னடா அது, இவங்கெல்லாம் இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, நான் அப்படி தனியா உட்காந்து கேட்டுருக்கேன். கொஞ்ச நேரத்தில் ராமர் ஆசனத்திலே காணும். பரதன் கதை கேட்டிருந்தோம், திடீர்னு திரும்பி பார்த்தா அந்த ராஜசாவுடைய சிம்மாசனத்துல ராமர் இல்ல. கிங்கனா போனார் ராமர் அப்படி சுத்தி முத்தி பார்த்தா ரெண்டு காவலாளிக்கு நடுவில் போய் உட்காந்துட்டு இருப்பார். ரெண்டு காவலாளி நடுவு உட்காந்து இருக்காரு. அவன் பக்கத்துல சக்கரவர்த்தி இருக்கிறது அவனுக்கு தெரியாது, அவன் கதையில மூழ்கி போயிட்டான். கதையில ஒரு இடத்துல சபாசந்து ராமரோட தொடையில அடிச்சிட்டான். ராமர் ரொம்ப குஷியா கேட்டிருக்கிறாரு. பார்த்தோன்னு பரதனுக்கு அப்படி ஆச்சரியமாயிருச்சு, என்னடா அது, ராமரே உருகிற அளவுக்கு இந்த குழந்தைகள் இப்பளவு அழகா கதை சொல்றாங்களே, இப்படி கதை காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அவ்வளவு அழகா எல்லாரும் தன்னை மறந்து கேட்டுட்டு இருக்காங்க. பரதன் பார்த்தாரு, பரதன் வந்து நேரா ராமர் சொன்னார், பிரபு இந்த சின்ன குழந்தைங்க பாலகர்கள் காலையில கதை சொல்ல ஆரம்பிச்சாங்க, ரொம்ப சோர்வாய்ப்பாங்க, போயிட்டு வரட்டும், மீதி நாளைக்கு கேட்போம், ஓய்வு எடுத்துட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி ராமர்ட்ட சொன்னாரு. கதையை நிப்பாட்டிடுவோம், நீ மீதி நாளைக்கு கேட்கலாங்க. ஆமா பரதா, நீ சொல்றது கரெக்டு தான், காலையிலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க, பாவம் ரொம்ப சோர்வாயிருப்பாங்க, போயிட்டு நாளைக்கு வரட்டும். இப்ப இந்த குழந்தைகள் சொன்னாங்க, இல்ல இல்ல நாங்க ஒரு சின்ன கதை மட்டும் சொல்லிடுறோமே அப்படின்னாங்க. அந்த ஒரு கதை சொல்லப்போ அடுத்த ஒரு கதை அடுத்த ஒரு கதை திரும்ப போயிட்டே இருந்தது. அப்ப திரும்ப பரதன் வந்து சொன்னாரு, பிரபு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அவங்க போய் ஓய்வு எடுத்துட்டு நாளைக்கு வரட்டும் அப்படின்னு. அப்ப சரி போய்க்கோங்க. அந்த கதவு கிட்ட போகும்போது ராமர் கூப்பிடுவாரு, பாலகர்களே ஒன்னும் ஒரு சின்ன கதை கூட சொல்லிட்டு போங்க. இப்படி ராமாயணம் நித்தியமா அங்க நடந்துட்டு இருந்ததுன்னு சொல்லுவாங்க வால்மீகி மகரிஷியோட ராமாயணத்துல. இப்படி அந்த லவகுசா ரெண்டு பேரும் அவ்வளவு அழகா ராமாயணத்தை வந்து ராமர் முன்னாடி பாடினார். இந்த ராமாயணத்துல ஓரொருத்தரும் ராமர் மேல அவ்வளவு அன்பும் பிரியமும் வச்சிருந்தாங்க. சுமந்திரன் வந்து கைகேய்க்கு ராமர் மேல பிரியம் உண்டு. கைகேய்க்கு வந்து ராமருக்கு பட்டாபிஷேகம் உடனே கைகேயி தான் முதல் சந்தோஷப்பட்டார். தன்னுடைய பணிப்பெண்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் வந்து நிறைய ஆபரணங்கள் ஆடைகள் எல்லாமே தானமா கொடுத்துட்டு இருக்கா. யாரு? கைகேயி. ஆனா கைகேய்க்கு ஒரு வேலைக்காரி பொண்ணு இருந்த, அவ கேகே நாட்டு அரசி. கேகே நாட்டுல இருந்து அவர் அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது கூடவே ஒரு பெண்ணு, ஒரு பணிப்பெண்ணு அனுப்பிச்சிருந்தாங்க. அவ பேர் தான் மந்தாரா கூனி. இந்த மந்தாரா வந்து கைகேயுடைய சேவை. அவ வந்து என்ன பண்ணுவான்னா, அவளுக்கு ராமர் மேல ஒரு பொறாமை இருந்தது. என்ன பொறாமைனா, ராமர் சின்ன வயசுல வில்வித்தை எல்லாம் படிக்கும் போது தெரியாதனமா அவருடைய கூண்ல ஒரு அம்பு விட்டுருவார். தெரியாதனமா வேணுமே செய்யல. ஏன்னா ராமர் வந்து அவ்வளவு, ராமருக்கு எதிரியே கிடையாது. ராமர் வந்து அஜாத சத்ரு. அவர் யாருமே எதிரி நினைக்க மாட்டாங்க, அவருக்கும் எதிரியே கிடையாது. எல்லாருக்கும் அயோத்தியால சின்ன பூச்சிகள்ல இருந்து பறவைகள், பசுக்கள், கன்றுகள், மனிதர்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாருக்கும் ராமர்னா உயிர். யாருக்குமே ராமர் பிரிந்திருக்க மனசே வராது. ஏன்னா ராமருக்கு, ராமர் எப்பவுமே சிரிச்சு சந்தோஷமா சாந்தமா அமைதியா இருப்பார். எல்லாருக்கும் ராமர் மேல அவ்வளவு ஒரு இடம் பிரியாத அன்பு இருக்கும். ஆனா சின்ன வயசுல தெரியாதனமா ராமர் இந்த கூனி மேல ஒரு அன்பு விட்டுருவார். அத அவ பெருசா எடுத்துக்கிட்டு இவனை என்னைக்கா இருந்தாலும் நான் பழி வாங்கணும் அப்படின்னு அந்த வஞ்சகம் இருந்துட்டே இருக்கு. நம்ம கூட யாருக்கா தெரியாம தப்பு பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், அவங்க மனசுல வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படின்னு பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டா இவனை ஏதாவது செய்யணும். அந்த என்ன வந்த அந்த இது வந்து மனசுல ஆழமா பதிஞ்சிரும். அந்த மாதிரி மந்தாராவுக்கு வந்து ராமர் மேல ஒரு காழ்ப்புணர்ச்சி மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. அப்ப ராமருக்கு பட்டாபிஷேகம் தசரதர் முடிவு பண்ண உடனே எல்லோருமே சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே காத்துட்டு இருந்தாங்க, எப்ப ராமர் பட்டாபிஷேகம் பண்ணி எங்களுக்கு சக்கரவர்த்தி ஆக போறாருன்னு. பேரோட தசரதரை சக்கரவர்த்தியா நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா எப்ப ராமர் எங்களுக்கு சக்கரவர்த்தி ஆவார்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அயோத்தியால காத்துட்டு இருந்தாங்க. அப்ப ராமர் சக்கரவர்த்தி ஆக போறாருங்க, எல்லாருக்கும் சந்தோஷம். ஒரே ஒரு ஆளை தவிர, மந்தாராவை தவிர மீது எல்லாருக்கும் அயோத்தியால சந்தோஷம். அந்த சமயத்துல பரதனும் சத்ருகனும் கேகே நாட்டுக்கு போயிருப்பாங்க, அவங்க மாமா வீட்டுக்கு போயிருப்பாங்க. அவங்க அங்க இல்ல. அந்த சமயத்துல தான் மந்தாரா வந்து கைகையை பார்க்க வருவான். மந்தாரா பார்த்த சந்தோஷத்துல கைகையை அவளை கட்டி பிடிச்சு ஆலிங்கனம் பண்ணி ஒரு தன்னுடைய பெரிய நக்லஸ் எடுத்து மந்தாராவுடைய கழுத்துல மாட்டுவான். மந்தாரா, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நீ என்ன வேணாலும் கேளு, நான் தருவேண்ணா. நீ பைத்தியக்காரி அப்படின்னா, உனக்கு புத்தி கித்தி கெட்டு போயிடுச்சா, உனக்கு என்ன ஆச்சு, உனக்கு மூளையே இல்லையா அப்படின்னு திட்டின. என்ன சொல்ற நீ, ராமருக்கு பட்டாபிஷேகம் சொல்றான், இவ்வளவு சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்கீங்க. ஆமா, ராமர் என்னுடைய பையன், அவன் என்னைக்குமே என்ன மாற்றான் தாயா பார்த்ததே இல்லை. என்னுடைய என்ன சின்ன தாயா பார்த்தேன். கோவசல்யா கூட என் மேல அவனுக்கு ரொம்ப பிரியம், எனக்கு அவன் மேல ரொம்ப பிரியம். ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். பைத்தியக்காரி. பரதன் இல்லாத ஒரு சமயத்துல இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்களே, பரதனுக்கு இது பிடிக்குமான்னு உனக்கு தெரியாதா, உன்னுடைய பையன் இல்லாத சமயத்துல இப்படி பண்ணியிருக்காங்களே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விஷம் பண்ண ஆரம்பிச்சா. யாரு? யாருக்கு? கைகேயி. அவ சொல்றத கேட்டு 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 கொஞ்சம் கொஞ்சமா கைகேயுடைய மனசு மாறிச்சு. கடைசியில மந்தாரா சொன்னா, நீ வந்து உன்னுடைய கணவர்லயே நீதான் அவருக்கு ரொம்ப பிரியமான மனைவி. கௌசல்யா சுமத்ரா கார்ல உனக்கு தசரதர் மேல ரொம்ப பிரியம், நீ வந்து அவருக்கு நிறைய உதவி பண்ணிருக்க, இந்த ரெண்டு வரம் மட்டும் கேள். ஒன்னு பரதன் சக்கரவர்த்தி ஆகணும், ராமர் காட்டுக்கு போகணும், 14 வருஷம் காட்டுல இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே கைகேயும் மனசுலாம் மாறி அப்படியே தன்னுடைய ராஜ ஆபரணங்கள்லாம் கழட்டி தூர வீசி தலையெல்லாம் விரிச்சு போட்டு அப்படியே அலங்கோலமா தரையில படுத்து கிடப்பா. தசரதர் தன்னுடைய அரசியல் விவகாரங்கள்லாம் முடிச்சுட்டு கைகேயுடைய அந்த புறத்துக்கு வந்து பார்த்தா அப்படியே இருள் படிஞ்சு கிடக்கும். சந்தோஷமே இல்லை, ஒவ்வொருத்தரும் அப்படி சோகமா இருப்பாங்க. தசரதர் கேட்பாரு, கைகேயி என்னாச்சு உனக்கு, யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்களா, என் மேலதான் கோபமா உனக்கு? பேசவே மாட்டா கொஞ்ச நேரத்துக்கு. கடைசியில் என்ன வேணும் கேள், நீ என்ன செய்தாலும் நான் உனக்கு, எனக்கு ரொம்ப பிரியமானவன், நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு செய்யறேன்னு. ஏற்கனவே நீங்க எனக்கு சொல்லியிருக்கீங்க, இப்ப அதை நீங்க செய்யணும். என்ன செய்யணும் உனக்கு? ஒண்ணு, என்னுடைய பையன் பரதன் சக்கரவர்த்தி ஆகணும், ராமன் காட்டுக்கு போகணும். அதை கேட்ட உடனே தசரதோட இருதயம் வெடிச்சு அப்படியே மயங்கி கீழே விழுந்தாரு. அப்படியே கண்கள் இருந்து கண்ணீர் வந்து அப்படி பேச்சு மூச்சுலாம் ஒரு பிணம் போல கிடந்தாரு கீழே தசரதர். கொஞ்ச நேரத்துக்கு எந்திரிக்கவே இல்லை, சில கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிப்பார், திரும்பும் மயங்கி விழுவார், திரும்பும் எந்திரிப்பார். கை கேட்டு என்ன ஒரு பார்த்து சொல்லிட்டு நீ ராமர் மேல உனக்கு கொஞ்சம் கூட அன்பே இல்லையா, நீ எவ்வளவு அன்பா இருப்பா ராம உங்ககிட்ட, நீ போய் இப்படி சொல்லிட்டிய, நீ அப்படி என்ன செஞ்சிட்டா ராம உனக்கு, ராமனை போய் நீ காட்டுக்கு அனுப்புன்னு நினைக்கிறேன், இது எப்படி உனக்கு இந்த எண்ணம் வந்தது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, இதுதான் என் முடிவு, என் முடிவை மாத்திக்கவே முடியாது. தசரத் சொன்னார், இல்ல சரி பரதனே சக்கரவர்த்தியா இருக்கட்டும், ராமன் காட்டுக்கு போவான், அவன் நம்ம கூடயே இருக்கட்டும், அதெல்லாம் முடியாது, நான் சொன்னா சொன்னதுதான். அப்படி இல்லைன்னா அயோத்தியாவுடைய சக்கரவர்த்தி தன்னுடைய வார்த்தையை மீறாதவர்னு சொல்லி ரகுவம்சத்துக்கு அவமானம் ஏற்படும். இதை விட நீங்க உங்களுடைய புகழ் இன்றோடு போயிடும் அப்படின்னு கைகை ரொம்ப கொடூரமான வார்த்தைகளால தசரதுடைய ஹிருதயத்தை அப்படி கத்தியில கூர்மையான ஈட்டி வச்சு குத்துன மாதிரி பேசுங்க. தசரத பேச்சு மூச்சு என்ன சொல்றேன்னே தெரியாம, ஏன்னா தசரத ராமரை ஒரு நிமிஷம் கூட அவரால் பிரிஞ்சிருக்க முடியாது, ராமருக்கு ராமர் தான் அவருக்கு உயிர் ஆத்மா எல்லாமே ராமர் தான், வேற என்ன வேணாலும் சொல்லு கைகை ராமன் அனுப்ப மாட்டேனா. அதே மாதிரிதான் விஸ்வாமித்திர முனி வந்து கேட்டார், ராமரும் லக்ஷ்மணனும் பாலகர்கள் அப்போ 12 வயசு கூட ஆகல அவங்களுக்கு. விஸ்வாமித்திர முனி வந்து சொல்றார் தசரதருடைய அரண்மனைக்கு வந்து, தசரதர் ரொம்ப அன்போட வரவேற்று அவருக்கு சேவைகள்லாம் பண்ணிட்டு நான் உங்களுக்கு என்ன சேவை பண்ணுன்னு கேட்டார். தசரதா நீ அயோத்தியாவுடைய சக்கரவர்த்தி, ரகுவம்சருடைய சக்கரவர்த்தி, நீ கொடுத்தவாறு காப்பாற்றுவன்னு நினைக்கிறேன், எனக்கு ராம லட்சுமி என் கூட தண்டகாரியம் உன வரணும், அங்க நிறைய அசுரங்கள் இருக்கா அவங்களோட அவங்கள வதம் செய்யணும், மாரீச்சன் சுவாகு தாடகை இவங்கெல்லாம் ராவனுடைய ஆட்கள். கேட்டோன்னே தசரதருக்கு அப்படியே பேச்சு மூச்சே எல்லாம் போட்டு, ராமர் என்னுடைய ராமன் சின்ன குழந்தை ஒரு பாலகன், அவன் இன்னும் அஸ்தர்கள் கூட சரியாக பயிற்சி பண்ணதில்லை, எப்படி நான் அவனை காட்டுக்கு அனுப்ப முடியும், நான் வரேன் என் ஒட்டுமொத்த அயோத்தியா சேனைகளும் வரும் உங்களுக்காக, ஆனா ராமனை மட்டும் கேட்காதீங்க அப்படின்னு. அப்ப விஷாமத்திற்கு பயங்கரமான கோபம், கண்கள்லாம் செவந்துடும், நீ எந்த ஒரு நீ உன்னுடைய வம்சத்துக்கு நீ இழுக்கதா இழுவதா ஏற்படுத்த போற, நீ கொடுத்த வாக்கு நீ காப்பாற்ற போறதில்லை அப்படின்னு பயங்கரமான கோபம் தருவது. தசரதர் என்ன செய்யறதுன்னு தெரியாம அப்படியே ஒரு சட்டம் போல உட்கார்ந்துருந்தார், அவருக்கு ராமன் அனுப்பவும் மனசு இல்ல, அனுப்பலைன்னா இவரோடு கோபப்பட்டு சபிச்சிருவாரு, ஒட்டுமொத்த அயோத்தியாவும் அழிஞ்சே போடும். கடைசியில வசிச்ச சொல்லுவார், பரவாயில்ல விஸ்வாம திருமணி தான் கேட்கிறார், தைரியமா அனுப்பிச்சு வைக்கீங்க, ராமருக்கு ஒண்ணுமே ஆகாது அப்படின்னு வசிச்ச சொல்லவும் தான் பெரிய மனசு இல்லாம அனுப்ப மனசு விருப்பமே இல்லாம ராமர் ராமன் அனுப்பிச்சார், ராமரை மட்டும்தான் அனுப்பிச்சார், லக்ஷ்மணனை போன்னு சொல்லவே இல்லை, ராமர் முன்போக லக்ஷ்மணனும் பின்னாடியே போனார், ஏன்னா ராமனை பிரிந்து ஒரு க்ஷணம் கூட லக்ஷ்மணால் இருக்க முடியாது. தசரத் சொன்னார், லட்சுமணா நீ ஏன் போற, ராமனை அனுப்புறதுக்கே எனக்கு மனசு இல்ல, நீ வேற ஏன் கூட போறேன், நான் என்னைக்கு ராமனை பிரிஞ்சிருக்கேன், நானும் கூட போவேன் லட்சுமணும் ராமனும் ரெண்டு பேரும் போனேன். அப்பவே தசரதுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதுக்கப்புறம் எப்பயோ ஒரு வழியா ராமர் வந்து சேர்ந்துட்டார், சீதா பிராட்டியோட வந்து சேர்ந்தார், இன்னும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆனா இங்க என்ன ஆயிடுச்சு, இப்ப அவர் காட்டுக்கு போகணும்னு தசரதற்கு மனசே இல்லை, அவ்வளவு ஒரு வருத்தம், என்ன செய்யறது. கடைசியில ராமரை வர சொன்னாங்க, ராமருக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம், அவங்க அம்மா கௌசல்யா ரொம்ப அறிவுரை சொல்லிட்டு இருக்காங்க, ராமா நீ இப்படி ஆட்சி பண்ணணும் அப்படி ஆட்சி பண்ணணும், பிரஜைகள்கிட்ட இப்படி நடந்துக்கணும், எல்லாரும் மேல ரொம்ப அன்பா இருக்காங்க, நீ ரொம்ப மரியாதையா நடந்துக்கணும், உன்னை எல்லாரும் புகழ்ற மாதிரி நடந்து ரகுவம்சத்துக்கு நீ அவமானத்தை ஏற்படுத்திக்கூடாது, ரொம்ப அற்புதமா அவனுக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்காங்க கௌசல்யா. சீதையை கூப்பிட்டு ரெண்டு பேர் விரதருங்க, நாளைக்கு வந்து யஜ்யமெல்லாம் இருக்கு, நாளைக்கு பட்டாபிஷேகம் இருக்கு. அந்த சமயத்துல ஐகையோட அந்த புறத்திலிருந்து ஆள் வந்து கூப்பிடுறாங்க, தசரத சக்கரவர்த்தி அயோத்தியாவின் அரசர் இளவரசர் ராமரை பார்க்கணும்னு சொல்றாங்க. அப்ப கை கை கௌசல்யா சொல்றா, இது விஷயமா தான் இருக்கும், நீ உடனே போய் அப்பாவை பாரு, உன்ட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாரு. அது வரைக்கும் ராமருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது, அவர் அங்கிருந்து அப்படியே வர்றார். வரும்போது அயோத்தியா ஜனங்கள்லாம் பாக்குறாங்க, நாளைக்கு இந்த ராமர் நம்ம சக்கரவர்த்தியா இருக்க போறவர் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா ஆனந்தமா பார்த்துட்டு இருக்காங்க. வந்த உடனே பார்த்தா கைகை அலங்கோலமா இருக்க தசரதர் தரையில விழுந்து கிடக்கிறார் ஒரு ஜடம் போல. பார்த்த உடனே ராமருக்கு ஒன்றும் புரியல, என்ன நடந்தது, ஏன் அப்பா இப்படி இருக்காரு, ஏன் அவர் பேசவே மாட்டார், ராமனுடைய முகத்தை பார்க்கறதுக்கே தசரதற்கு வருத்தமா இருந்தது, எப்படி நான் ராமனுடைய முகத்தை பார்த்து சொல்லுவேன், அதை விட நான் உயிரை விட்டு போயிருந்தா பரவாயில்லையே நினைச்சு உயிரை பிடிச்சிட்டு அவர் படுத்து கிடக்காரு தரையில. தசரதற்கு ராமனுடைய முகத்தை பார்க்க கூட விருப்பம் இல்லை, எப்படி முகத்தை பார்க்க முடியும், ராமரை பார்த்து ராமனுடைய முகத்தை பார்த்து ராமா நீ காட்டுக்கு போன்னு எப்படி அவனால சொல்ல முடியும், அதை விட தசரதர் உயிரை வர்றதே மேல கிடைச்சி படுத்துட்டு இருக்காரு. கடைசியில் கைகையை வந்து சொன்னார், ராமா உன்னுடைய அப்பாவுடைய விருப்பம் என்னன்னா பரதன் சக்கரவர்த்தி ஆகணும், நீ 14 வருஷம் காட்டுக்கு போகணும். அப்ப ராமருடைய முகத்துல ஒரு சின்ன வருத்தம் கூட இல்லையா, கோபமோ வருத்தமோ ஒரு துளி கூட ராமர் அப்படியே சிரிச்சிட்டு இருந்தாரா, இவ்வளவு தானா, இதையே அப்பா என்கிட்ட நேரடியா சொல்லலாமே அப்படின்னாரா, அந்த அளவுக்கு தெய்வீகமான உள்ளவர் ராமர். அவர் முகத்துல ஒரு சின்ன வருத்தம் கூட, என்னடா என்ன போய் காட்டுக்கு போக சொல்லிட்டாங்களே, நான் நாளைக்கு பட்டாபிஷேகம் நினைச்சிட்டு இருக்கேன், நான் சக்கரவர்த்தியாக போறேன் நினைச்சுக்கணும், கோவப்படவும் இல்லை, புறாமப்படவும் இல்லை, சண்டை போடவும் இல்லை, ரொம்ப சிரிச்சுட்டு அப்படியே சந்தோஷம் அப்படியே ஆகட்டும், அப்பாவோட விருப்பம் அப்படின்னா அதை செய்ய வேண்டியது என்னுடைய கடமை இல்லையா, நான் ரொம்ப சந்தோஷமா அதை ஏத்துக்கிறேன்னு போனார் ராமர். அதை பார்க்கும்போது கைகைக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு. தசரதர் அழறார் அப்படியே, பேர்பட்ட பையனை பிரிஞ்சிருக்கு எப்படி இவளுக்கு மனசு இருக்கும், பேய் பிடிச்ச மாதிரி ஆயிட்டாலேவோ, இவன் என்னுடைய எதிரி ஆயிட்டான்னு தசரதர் ரொம்ப கதறி அழுதார். ராமர் அங்கிருந்து அப்படியே வரார். அப்படி ராமாயணத்துல ராமர் லக்ஷ்மணன், ராமர் நேரா வந்து கௌசல்யாட்ட சொல்வார், ராமர் வந்து கௌசல்யா கேட்க என்ன சொன்னா, அப்பா என்ன சொன்னாரு, நாளைக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டாரா, அப்ப அமீர் பொறுமையா சொல்வார் ராமர், இல்ல நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், என்னை வந்து அப்பா வந்து பரதன சக்கரவர்த்தி ஆக்கணும், நான் காட்டுக்கு போகணும்னு சொல்லியிருக்காரு. அதை கேட்ட உடனே கௌசல்யா அப்படி மயங்கி கீழே விழுந்துருச்சு. என்ன அவங்க என்ன, ராமர் வந்து என்னோட என்ன ஆச்சு அவருக்கு, ஏன் இந்த மாதிரி சொன்னாருன்னு, எப்படி இது நடந்தது ராமா, என்ன என்னால உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்கவே முடியாது, நானும் உன் கூட வர என்னை கூட்டிட்டு போயிடு, நீ எங்க இருக்கியோ அங்கதான் நான் இருப்பேன், நான் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன் கௌசல்யா அழ ஆரம்பிச்சேன். அப்ப ராமர் சொல்லுவாரு, இல்லம்மா அப்பா கணவர் எங்க இருக்காரோ அங்கதான் மனைவிக்கு இடம், அங்கதான் நீ இருக்கணும், 14 வருஷம் தான், நான் சீக்கிரம் வந்துடுவேன், நீ அப்பா கூட இரு, வருத்தவே படாத. கௌசல்யா சமாதானம் படவே முடியல, எப்படி ராமனை பிரிஞ்சிருக்க முடியும், ஒரு நிமிஷம் கூட கௌசல்யானால ராமனை பிரிஞ்சிருக்க முடியாது. கடைசியில் எப்படியோ ஓரளவு கௌசல்யா சமாதானப்படுத்திட்டார். சமாதானப்படுத்தி நேராக சீதாட்ட வந்தார். சீதாட்ட சொன்னாங்க, சீதா நீ ஜனக சக்கரவர்த்தியோட பொண்ணு, மிதிலாவுடைய இளவரசி, நீ பட்டு மெத்தையில் படுத்துங்கிருக்க, ரொம்ப ஆடம்பரமாக வாழ்ந்திருக்க, அதனால் நீ எப்போவுமே தசரதருக்கும் கௌசல்யாவுக்கும் சேவை பண்ணி இங்கே சந்தோஷமாக இரு, 14 வருஷம் தான், நான் சீக்கிரம் வந்துடுவேன். சீதா சொன்னாங்க அழுதுண்டே, என்ன ஒரு நியாயம், உங்கள் அம்மாவுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா, உங்க அம்மாட்ட சொன்னீங்க கணவன் எங்க இருக்காரோ அங்கதான் மனைவி இருக்கணும்னு, எங்கிட்ட வந்து நேர்மாறா சொல்றீங்க, நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கதான் நான் இருக்க முடியும், நீங்க இருக்கிற இடம் தான் எனக்கு அயோத்தியா. அப்ப ராமர் சொன்ன, இல்ல சீதா நீ காடெல்லாம் பார்த்ததே இல்லை, நீ காட்டுல இருந்ததே கிடையாது, அங்க சிங்கம் புலி கரடி ஓனாய் பாம்பு கொடூரமான பிராணிகள்லாம் இருக்கும், அங்க முள்ளெல்லாம் இருக்கும்னால நடக்கும், உன்னுடைய பாதம் தாமரை பூ மாதிரி இருக்கும், அதுல எல்லாம் நடந்து உனக்கு பழக்கமே கிடையாது சீதா, உன்னால முடியாது, எல்லாம் தெரியாது எனக்கு, நானும் உங்க கூட வருவேன். உண்மையில ராமருக்கு சீதையை பிரிய மனசு கிடையாது, ஏன்னா ராமருக்கும் சீதைக்கும் அவ்வளவு ஒரு அன்பு பரிமாற்றம், அவங்க ரெண்டு பேரும் நித்தியமான தம்பதிகள் பெருமாளும் லட்சுமியும். இப்ப வேற வழியே இல்லை, சீதை கூப்பிட்டுன்ற சீதை கூப்பிட்டு கிளம்போ லக்ஷ்மணன் முன்னாடி வந்துட்டார். லக்ஷ்மணனுக்கு பயங்கரமான கோபம், எப்படின்னா யானை வர்றதுக்கு முன்னாடி என்ன வரும், மணி யோசை வரும் இல்லையா, அந்த மாதிரி லக்ஷ்மணன் வராத முன்னாடி கோபம் தான் வரும், பயங்கரமான கோபம் லட்சுமணுக்கு, உடனே உடைவால உருவிட்டான், இன்னும் நம்ம அப்பாவுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சி புத்தி கித்தி கெட்டு போயிருச்சா, ஏன் இப்பவே அவர் தலையை நான் சீவிட்டு வர்றேன், அவர் எனக்கு எதிரா, உனக்கு ராமா உனக்கு எதிரா யார் வேணாலும் சரி, ஒட்டுமொத்த அயோத்தியா சேரு அவ்வளவு பேரை கொண்டுட்டு நான் உன் அயோத்தியா சக்கரவர்த்தி பரதன் யார் வந்தாலும் சரிண்ணா. ராம லட்சுமணா உனக்கே இவ்வளவு கோபம், அவர் நம்முடைய அப்பா, என்னவோ இருக்கட்டும், அவர் எப்படி இந்த மாதிரி சொல்லலாம், பொறுமையாரு லட்சுமணன் இப்படி கோவப்படக்கூடாது, கோவப்பட்டவங்க யாருமே நிதானமான புத்தி இருக்கிறதா சொல்லப்படல சாஸ்திரத்துல, கோவப்படாத நீ பொறுமையாரு, நான் இப்ப காட்டுக்கு போறது முடிவாயிடுச்சு, நீ தான் அப்பா கூட உறுதுணையா இருக்கணும், நீ இருந்து அவரை பாத்துக்கணும், என்னுடைய ஸ்தானத்திலிருந்து நீ பாத்துக்கணும்னு ராம் லட்சுமணன் சொன்ன, முடியவே முடியாது, நான் அப்படி இல்லை நானும் கூட வருவே இல்லை, நான் இந்த உயிரை மாச்சிக்க, நான் உயிரோடு இருக்க மாட்டேன் சொன்ன லட்சுமணன், என்னையும் நீ கூட்டிட்டு போன ராமன், என்ன லட்சுமணா இது, நான் வேற இங்க போறேன், பரதனும் இங்க இல்ல, அப்ப யார் அப்பா கூட துணையா இருப்பார், நீ தான் இருக்கணும், அதெல்லாம் முடியாது, அது ஒண்ணுமே நான் வந்தே ஆகவேன் சொல்லு, அப்படி என்ன கூட்டிட்டு போனா இங்கேயே நான் தற்கொலை செய்துக்குவேன் லட்சுமணன். உண்மையில ராமருக்கு லட்சுமணனும் பிரிந்து இருக்க முடியாது, சரி வேற வழி இல்லாம லட்சுமணனு கூப்பிடுறேன். லட்சுமணன் நேரா அவங்க அம்மாட்ட போய் சுமத்ரா சொன்னார், இந்த மாதிரி ராமர் வனவாசம் போறார், நானும் கூட போறேன். சுமத்ரா ரொம்ப சந்தோஷமா ஆசீர்வதிச்சு அமிச்சான் தன்னுடைய பையனை. லட்சுமணா தசரதர் எப்படி உனக்கு அப்பாவோ அது போல ராமன், நான் எப்படி உனக்கு அம்மாவோ அது போல சீதா, இந்த காட்டுல நீ அவங்க கூட இப்படித்தான் இருக்கணும், சீதாவை என்னுடைய அம்மா ஸ்தானத்துல நீ பார்க்கணும், ராமரோட அப்பாவோட ஸ்தானத்துல பார்த்தவங்க எப்பவுமே நீ நிழலா இருந்து சேவை பண்ணணும். கடைசி வரைக்கும் லட்சுமணன் சீதாவுடைய முகத்தை பார்த்ததே இல்லை, அவனுடைய கால திருப்பாதத்தை மட்டும்தான் தரிசிச்சார், அந்த அளவுக்கு பவ்யமா வாங்க லட்சுமணன் வனவாசின்போது, கண்ணு கண்ணை மூடவே மாட்டான் லட்சுமணன். தண்டகாரண்ய வனத்துல ராமர் லட்சுமணனும் சீதாவோட இருக்கும்போது கண்ணுமே கூட மூடாம ராமருக்கு சேவை பண்ணிட்டே இருப்பான், ரொம்ப வருத்தம் அவருக்கு, என்னடா ராமர் இவ்வளவு கஷ்டப்பட்டு அயோத்தியால சக்கரவர்த்தியா இருந்து ஆடம்பரமான வாழ்க்கை அனுபவிக்க வேண்டியவர், இப்படி தரையிலையும் புல்லுலையும் வெறும் தரையிலையும் படுத்து அவருடைய திருமேனி என்ன ஆகிறது, வெறும் பாதத்துல மர உரு துணி ராஜ அலங்காரம் பண்ணி ஆபரணங்களோடு இருக்க வேண்டிய சீதா மாதாவும் ராமரும் மர உரு தரிச்சிருக்காங்க, ஜடாமுடி வச்சிருக்காங்க, அதை பார்க்கும்போது லட்சுமணன் அவ்வளவு வேதனையா இருக்கும், அழுதுண்டே இருப்பார். தூங்கவே மாட்டார். அந்த அளவுக்கு லக்ஷ்மணுக்கு ராமர் மேல பிரியும். இந்த மாதிரி நிறைய பக்தர்கள் ராமாயணத்தில் இருக்காங்க, லக்ஷ்மணன், தசரதர், சீதா, கௌசல்யா, குகன். குகன் ஒரு ஒரு வேடன், ஒரு கீழ்ஜாதி வேடன். ஆனா ராமர் குகனை பார்த்தோடனே சொல்லுவார், உன்னோடு நான் ஐவரானும், நாங்க நாலு பசங்க தசரதருக்கு, நீ என்னுடைய அஞ்சாவது சகோதரன் சொன்னார் குகனை பார்த்து. ராமரை பொறுத்தருக்கு எந்த பாரபசங்க, யார் வேணாலும் அவருக்கு சேவை பண்ணலாம், யார் வேணாலும் அவரை ஏத்துக்கிடுவார் சகோதரர். குகன் அன்போடு அவருக்கு பழங்களையும் கனிகளையும் கொடுத்தார். ராமர் ரொம்ப சந்தோஷமா ஏத்துட்டார் குகனை, தன்னுடைய சகோதரனா ஏத்துக்கிட்டார். குகனுக்கு ராமர் விட்டு பிரிய மனசே இல்லை. ராமர் படுறத கஷ்டப்பாத்து லக்ஷ்மணனும் குகனும் அழுதுண்டே நைட்டு பூரா பேசிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் காலையில ராமர் வந்து அந்த குகனுடைய இருப்பிடத்தை விட்டு போறதுக்கு குகன் உதவி செய்தார். இதுக்கடியில பரதன் அவருடைய கேகை நாட்டில் இருக்கார். அவங்களுக்கு செய்தி, தசரதர் ராமருடைய பிரிவு தாங்காம இந்த உடலையை விட்டு வைக்குண்டவங்க போடுற, தசரதருக்கு ராமருடைய பிரிவு தாங்க முடியல. அப்ப செய்தி அனுப்புறாங்க பரதனுக்கு, இந்த மாதிரி உடனே நீங்க என்ன செய்தி சொல்ல, உடனே நீங்க வரணும். அதுக்கு முன்னாடியே ராத்திரி பரதன் நிறைய அபசகுணங்களை பார்த்துருவார் கனவுல. திடீர்னு மழையெல்லாம் ரத்தம் ரத்தமா மழை பெய்யற மாதிரி இருக்கும். பசுக்கள்லாம் ஊளை, நாயெல்லாம் ஊளை விடுது, ஓனாயெல்லாம் ஊளை விடுது. அவருடைய இடது வலது கண்கள்லாம் துடிக்குது, கையெல்லாம் துடிக்குது. அவர் ஏதோ ரொம்ப அவசகுணமால பாக்குறாரு. சத்ருகன் சொல்ற, சத்ருகனா எனக்கு முடியல, ஏதோதோ கெட்ட கெட்ட கனவுகள்லாம் வருது, அயோத்தியால ஏதோ ஒரு கெட்ட சம்பவம் நடந்திருக்கு, நம்ம உடனே போகணும் அப்படின்னு சொன்னாரு. கே கே மன்னர் சொன்னார், இருப்பாரதா, நான் உடனே உனக்கு நிறைய சீர்வல் சீரோடு அனுப்புறேன். அதெல்லாம் எடுத்துன்னு போக இப்படி நேரம் கிடையாது, சத்ருகனா நீ எடுத்துட்டு நான் முன்னாடியே போறேன். குதிரை எடுத்துட்டு அப்படி காற்றை விட வேகமா பரதன் வர்றாரு அயோத்தியாக்கு. காற்று எவ்வளவு வேகமா வீசுமா, அத்தை போட்டா வேகமா, மனதனுடைய வேகத்துல மனது எவ்வளவு வேகமா போகும், இங்க உட்கார்ந்துட்டு இருந்தா வெளிநாட்டில் உள்ளவங்க நினைக்கும், அவ்வளவு வேகமா போயிடும். அந்த மாதிரி மனதை கூட வேகமா குதிரையில பரதன் வர்றாரு அயோத்தியாக்கு. அயோத்தியால உள்ள நுழைஞ்சா அயோத்தியாவே சூன்யமாயிருக்கு. உண்மையில அயோத்தியா எப்படி இருக்குன்னா, ராமர் இருக்கும்போது, ராமர் இருந்த சமயத்துல அயோத்தியா ஓரொரு மரங்களையும் எல்லாமே இலையுதிர் காலமா, எல்லா சீசன்லையும் எல்லா மரங்கள்லயும் பழங்கள் இருக்கும். மயில்கள் குயில்கள்லாம் இனிமையான குரல்ல பாடும். குழந்தைகள்லாம் ரொம்ப சந்தோஷமா தெருவுகளில் விளையாடுவாங்க. எல்லாரும் ராமனுடைய பெண்கள்லாம் ராமனுடைய புகழ் பாடிட்டே வேலையை செய்வாங்க. ஒவ்வொரு வியாபாரிகளும் ராமனுடைய புகழ் பாடிட்டு இருப்பாங்க. எப்பவுமே அயோத்தியா வந்து அப்படி பிரகாசமா இருக்கும். ராமர் அயோத்தியா விட்டு போன உடனே அயோத்தியாவே சூன்யமா, மரங்கள்ல இலைகள் பூக்கள் இல்ல, தெருக்கல்ல குழந்தைகள் ஆடல பாடல, தெருக்கள் கோலம் போடல, பூசி மெழுகல, வீட்டில் உள்ள பெண்கள்லாம் அப்படியே ஏதோ ஒரு நடைப்பினம் மாதிரி இருக்காங்க. பரதன் அயோத்தியில் நுழையும் போது இப்படி அயோத்தியா அவர் பார்த்ததே இல்லை. பரதனுக்கு ரொம்ப ஆச்சு, என்ன அயோத்தியா, இப்படி என்ன ஆச்சு அயோத்தியாக்கு. நேர அரண்மனைக்கு ஓடி வராரு. அரண்மனைக்கு வரும்போது யாருமே அவர் வரவேற்கல. வேலைக்கார முகத்துல பயங்கர சோகமா இருக்கு. எங்க சக்கரவர்த்தி, சக்கரவர்த்தி ஆசிரம் காலியா இருக்கு, சக்கரவர்த்தி காணோம். நேர கைகையோடைய அந்த புறத்துக்கு வந்தார் பரதன். எங்கம்மா நம்ம அப்பான்னு கேட்டார். அப்பா இறந்து போயிட்டாரு. எப்படி இறந்தார், ராமர் காட்டுக்கு போயிட்டார். கேட்ட உடனே பரதனுடைய நெஞ்சு அப்படி வெடிச்சு செதறிச்சு, அப்படியே மயங்கி கீழே விழுந்தான் பரதன். எனக்கு ஏன் ராமர் காட்டுக்கு போனாரு? ஆமா பரதா, நீ இல்லாத சமயத்துல உன்னை விட்டுட்டு ராமரை சக்கரவர்த்தி ஆகும்னு நினைச்சாங்க, நான் தான் வரம் வாங்கினேன்னு சொன்னேன். கேட்ட உடனே பரதன், நீ தாயில்லை, நீ எனக்கு பேய் அப்படின்னு. நீ எனக்கு பேய், உன்னம்மா உனக்கு உன் வயிற்று நான் குழந்தைய பிறந்து என்னுடைய செய்த பாவம் அப்படி கதறி அழுதான் பரதன். ஒருபோது நான் அதுக்கு உடந்தையா இருக்க மாட்டேன், ஒருபோது நான் அது சம்மதிக்கவே மாட்டேன்னு சொல்லி அப்படி அழுது புரண்டு அங்கிருந்து ஓடி வந்தான் கைகையுடைய கைகை கௌசல்யாவுடைய அந்த புறத்துல. கௌசல்யா பரதனை, யாருமே பரதனை நம்பல. இந்த பரதனுக்கு உண்மையில ராமர் மேல அவ்வளவு பிரியம் இருக்கு, ஆனா யாருமே நம்பல. கௌசல்யா சொன்னா, பரதா இப்ப உனக்கு சந்தோஷமா, நீ நல்லா ஆட்சி பண்ணு, ராமனுக்கு காட்டில் இருக்கட்டும்னா. அதை கேட்ட உடனே கௌசல்யாவோட பாதத்தை பிடிச்சி கதறி அழறாரு பரதன். ஐயோ, நீங்களும் என்ன தப்பான விஷயம், நான் எப்படி ராமரை எப்படி நான் விட்டு உயிர் வாழ்வேன், ராமர் பிரிஞ்சு நான் என்னைக்கு இருந்திருக்கேன், என்னைக்கு நான் ராமரை விட்டு இருக்க, அயோத்தைக்கு என்னைக்குமே ராமர் தான் சக்கரவர்த்தி, நான் கிடையவே கிடையாதுன்னு. அப்பவும் கௌசல்யா நம்பல. கடைசியில பரதன் சொன்னாரு, ஒட்டுமொத்த அயோத்தியா சேனையோட போய் நான் ராமர் கூட்டிட்டு வர போறேன் வனவாத காட்டுல போயிருந்தார். அப்பதான் கௌசல்யாவுக்கு நம்பிக்கை வந்து, இனி ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன். உடனே கட்டளையிட்டார் சுமந்திரன்ட, எல்லா படைகளை திரட்டுங்க, வசிஷ்டர் மந்திரிகள் எல்லாரும் வாங்க, நம்ம ஒட்டுமொத்த அயோத்தியா ஜனங்களும் ஆயிரக்கு லட்சக்கணக்கான பேர் போவோம், போய் எப்படியாவது ராமர் கையில காலில் விழுந்தவரிங்க கூட்டிட்டு வருவோம். அப்பதான் கௌசல்யா பரதன் நம்பினாங்க. யாருமே பரதன் நம்பல, ஏன்னா பரதனுக்கு உண்மையான ராமன் மேல அவ்வளவு பிரியம் இருந்தது. இந்த மாதிரி ராமாயணத்துல பரதன், சீதா, லக்ஷ்மணன், ஹனுமான், சுக்ரீவன் எல்லாருக்கும் அவ்வளவு பிரிய ராமன் மேல். அந்த மாதிரி ராமாயணத்தை நம்ம படிக்கும்போது என்ன, நம்மளுக்கும் ராமன் மேல பக்தி வரும். இப்படிதான் பக்தி செய்யணும், இந்த மாதிரி ராமருக்கா ஜடாயு ராமருக்காக தன்னுடைய உயிரையே தியாகம் பண்ணார். நம்ம உயிரெல்லாம் ஒன்றும் தியாகம் பண்ண வேண்டாம், அந்த அளவுக்கு நமக்கு வந்து பக்தி கிடையாது. ஜடாயு மாதிரி ஜடாயுக்கு ரொம்ப வயசாயிடும், கண்ணெல்லாம் கூட திறந்து பார்க்க முடியாது. அப்போ சீதா வந்து ராவணன் புஷ்ப விமானத்தை தூக்கிட்டு போவான் மேல, சீதா கத்துவா ஓ ராம் ஓ லக்ஷ்மண் ராம் ராம் கத்தின் இருக்கா. அப்ப ஜடாயு காதல விழுந்தது, யாரோ ராம் ராம் சொல்றாங்கன்னு பார்த்தா சீதா தேவிய ராவணன் தூக்கிட்டு போறான். உடனே ஜடாயு மேல பறந்து ராவணன் முன்னாடி போனார். சீதா சொன்னாங்க, ஜடாயு நீ போ இங்கிருந்து இவன் கொண்டுடுவான் உன்ன, நீ போய் எப்படியாவது ராமர்கிட்ட சொல்லி அவர் கூட்டிடுவா. இல்ல சீதா மாதா, நான் உங்களை இப்ப விட்டு போக முடியாது, இந்த சமயத்துல எப்படி நான் உங்களை விட்டு போக முடியும், என் உயிரே போனாலும் சரி நான் வந்துட்டு இருந்து உங்களை கூட நான் அனுப்ப போறதில்ல அப்படின்னு ஜடாயு ராவன் கூட சண்டை போடுவார். தன்னுடைய கூறி அளவிலால் ராவனுடைய கையை கொத்துவாரு, தலையை கொத்துவாரு, பத்து தலை ராவணனுக்கு, பத்து தலை இருபது கை அப்படி ஜடாயு கொத்தி கொத்தி போட்டா, ஒரு கை கொத்தினா திரும்ப இன்னொரு கை வரும், ஒரு தலையை கொத்தினா திரும்ப இன்னொரு தலை வரும். எவ்வளவு நேரம் சண்டை போட முடியும் ராவணன் கூட, பெரிய ராட்சசாமி, அவனை யாருமே ஜெயிக்க முடியாது. ஜடாயு சண்டை போட்டு போட்டு ரொம்ப சோர்வாயிருவார். ராவணனுக்கே அது அதிர்ச்சி ஆடு, இந்த பருந்து இப்படி சண்டை போடுது நம்ம கூட. கடைசியில ஒரு பெரிய உடைவால் எடுத்து ஜடாயுவோட ரக்கையெல்லாம் வெட்டி அங்கங்க கீறி ஜடாயோட ரத்தம் எல்லாம் உடம்பெல்லாம் கிழிஞ்சு போய் மாமிச பிண்ட மாதிரி அங்கங்க ரத்தம் எல்லாம் வந்து அப்படியே ஜடாயு மேல இருந்து கீழே விழுவார். பொத்து உடம்பெல்லாம் ரத்த கரையோட அங்கங்க சட்டையெல்லாம் வந்து சீதா அப்படி கத்தறி அழுவாங்க, ஜடாயு ஜடாயு. கடைசியில உயிரை பிடிச்சிட்டு இருந்தார் ஜடாயு ராமருடைய வருகைக்காக. இந்த மாதிரி ராமர் வரும்போது ஜடாயு சொல்வாரு, ராமா என்னால கடைசி வரைக்கும் போராடி பார்த்தேன், சீதையை காப்பாற்ற முடியல அந்த ராட்சசன் இருந்து அப்படி. ராமர் வந்து ஜடாயு அப்படியே அந்த ரத்தக்கரையோட இருக்கிற ஜடாயு எடுத்து அப்படியே தன்னை நெஞ்சோட தழுவிக்குவார். ஜடாயு நீயும் என்னை விட்டு போறியே, எனக்கு யாருமே நீ தான் இங்க உன்னுடைய சங்கம் கிடைச்சதுன்னா இங்க வந்த, இப்படி நீயும் என்ன விட்டு போறியே ஜடாயுன்னு கத்தறி அழுதாராம். அப்படியே ஜடாயு வந்து, ராமா என்னால ஒண்ணுமே உங்களுக்கு சேவையே பண்ண முடியல, உயிரே கொடுத்து போராடிட்டு நான் ஒண்ணுமே செய்யலன்னு சொல்லி அப்படியே ராமர் மடியிலே ஜடாயு உயிரை விட்டுருவேன். ராமர் அப்படி அழுது அழுது ஜடாயுக்கு அந்த இரும்பு சீன சடங்கெல்லாம் பண்ணுவார். எப்படி ராமாயணத்துல ஜடாயு ஹனுமான் சுக்ரீவன் எல்லாரும் தன்னுடைய வாழ்க்கையை முழுமையா ராமோட சேவையில் ஈடுபடுத்தினாங்க. கடைசியில ராமாயணம் முடிஞ்சு ராமர் வைகுண்டத்துல பொழுது இவங்க எல்லாத்தையும் கூட்டின்னு போடுவாங்க. ஒட்டு மொத்த அயோத்தியா ஜனங்க, அயோத்தியா ஜனங்க அத்தனை பேர் ராமர் கூட வைகுண்டம் போடுவாங்க. அதனால பக்தி சேவை என்னைக்குமே சின்ன சேவை பண்ணா கூட ராமர் சந்தோஷப்படுவார். இந்த ராமாயணத்துல பாலம் கட்டி போவாங்க, ராமர் வந்து பாலம் கட்டி இந்த இந்த கரையிலிருந்து அங்க கரைக்கு போகணும். அப்ப இந்த வானவங்கள்ல என்ன பண்ணா பெரிய பெரிய பாறை எல்லாம் தூக்கி கொண்டு சப்புன்னு தண்ணியில போடும், பெரிய பெரிய பாறை மலை எல்லாம். இந்த அணில் என்ன நினைச்சுதான், அவங்க எல்லாம் பெரிய பெரிய பாறையா போறாங்க, அட்லீஸ்ட் நான் ஒரு சின்ன சின்ன கல்லாவது கொண்டு போய் போகணுமே சொல்லிட்டு அணில் என்ன பண்ணா, சில சமயம் அது மண்ணில் போய் உருண்டு பறண்டும், அந்த மண்ணில் போய் உருண்டு பறஞ்சிட்டு அந்த பாலத்து மேல வந்து இப்படி உடம்பு செலுத்துச்சுன்னு என்ன ஆகும், அந்த மண்ணெல்லாம் அந்த பாலத்து மேல விழுகுமா, அந்த மாதிரியே சேவை பண்ணலாம்னு சொல்லி அணில் சின்ன சின்ன சேவை பண்ணிச்சான். இது என்ன ஆகும்னா, ஹனுமான் ஒரு மலை எடுத்து போகும்போது அணில் குறுக்க ஓடும், அப்ப ஹனுமானுக்கு இடைஞ்சல் ஆயிரும். என்ன பண்ணாரு, இப்படி வாழை பிடிச்சி தூக்கி தூக்கி தூர போட்டுருவார். திரும்பவும் போகும்போது திரும்ப அணில் ஓடு, திரும்ப பிடிச்சி தூர போடுவாரு. அணில் போய் ராமர்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவார், ராமர்ட்ட போய் சொல்லுவோம் இன்னைக்கு எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குன்னு. ராமர் யார் என்ன வந்து சொல்லாலும் அன்பா கேட்பாரு, அந்த அணில் எடுத்து வச்சு கேட்பாரு, என்ன ஆச்சு உனக்கு என்ன பண்ணாங்க, இந்த ஹனுமான் வந்து என்ன சேவை பண்ண விட மாட்டேங்கிறாரு, என்ன வாழை புது தூக்கி தூக்கி வீசுறாரு, சரி என்ன பண்ணணும், அவருக்கு நீங்க தண்டனை கொடுக்கணும், சரி என்ன பண்ணணும் சொல்லு, அவர் வாழை பிடிச்சு இழுத்து அதை நீங்க மிதிக்கணும்னு சொன்னார். குரங்குக்கு வாழை இல்லாத ரொம்ப பிரியம் இருக்கு, ஹனுமானுடைய வாழை பிடிச்சு அதுக்கு நல்ல ஒரு மிதி கொடுங்க அப்படின்னாரு. சரி போய் ஹனுமான்ட்ட நான் சொன்னேன் கூப்பிட்டு வாங்க, ஹனுமான் கூப்பிட்டு வந்து ராமர் ஹனுமானுடைய வாழை பிடிச்சு ஒரு மிதி மிதிப்பாரு. ஹனுமானுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும், என்ன பண்ணுவாரு, இப்ப மீது சந்தோஷம் தான், நீ போய் சேவை பண்ணி அணில் அனுப்பிச்சிருவாரு. இப்ப என்ன பண்ணுவோம், ஹனுமான் ஒரு பாதையில போய் கல்லு போட்டிருப்பாரு, அணில் ஒரு பாதையில போவோம், ஹனுமானுடைய பாதையில வராது, ஆனா ஹனுமான் வேணும் அணில ஒரு பாதையில வந்துருவாரு. அணில சொல்லுவோம், பாருங்க நீங்க உங்க வேலையை சேவை சேவை பண்ணுங்க, நான் என்னுடைய சேவை பண்ண, ஏன் என் சேவையில குறுக்கிடுறீங்க, இப்ப நான் உன் சேவையில குறுக்க வந்தேன், நீ போய் ராமன்ட்ட சொல்லு. அப்ப ராமர் என்ன பண்ணுவார், என் வாழ்ல மிதிப்பாரு இல்லையா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீ போய் சொல்லு. ஹனுமானுக்கு ரொம்ப சந்தோஷம் ராமர்கிட்ட உதவாகிறது இல்லை, அதனால நீ போய் சொல்லும் பாரு. அந்த அளவுக்கு அணிலுக்கு வந்து ராமருடைய செயல், அனுமானுக்கு ராமர் கையால உதவாங்கன்னு ரொம்ப ஆசை. இப்படி ஓரொரு வானரங்களும், வானரங்கள் மட்டும் இல்ல அணில் எவ்வளவு உயிரினங்கள், சில சமயம் இந்த கல்லுல தண்ணிக்குள்ள கல்லு போட்டா சில கல் உள்ள போவோம், அப்ப மீன் எல்லாம் சேர்ந்து அந்த கல்லை தூக்கி கொண்டு மேல வச்சுங்க. இப்படி எல்லா உயிரினங்களும் பார்த்தா ராமாயணத்துல மனுஷங்களை தவிர மீது எல்லாரும் ராமருடைய சேவையில் இருப்பாங்க. ராம லட்சுமணன் ரெண்டு பேர் மட்டும் தான் மனுஷங்க, மீது எல்லாம் குரங்கு கரடி அணிலு பருந்து ஜடாயு எல்லாம் இருக்காங்க. இப்படி ராமருக்கு யார் வேணாலும் சேவை பண்ணலாம், யார் வேணாலும் அவரை சந்தோஷப்படுத்தலாம், எந்த விதமான பாரபட்சமும் ராமர் பார்க்க மாட்டார். யாராவது ஒரு சின்ன சேவை பண்ணியிருந்தா கூட ராமர் வந்து ரொம்ப திருப்தியாகும். ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திர பகவான் கி. ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்க. ஸோ இந்த மாதிரி நம்ம சேவை பண்றது வந்து அதுக்கு ஒரு சின்ன சின்ன சேவை பண்ணா கூட பகவான் நம்ம மேலே ரொம்ப திருப்தி ஆயிடுவார். அப்படி அந்த சேவையினாலதான் நம்ம மனது தூய்மையாகி நம்ம பகவானுடைய உலகத்துக்கு திரும்ப போவோம். இந்த ஸ்லோகத்தில் சொன்ன மாதிரி அவன் ஆன்மீக செயலுக்கான தன்னை முழுமையாக சமர்ப்பித்துள்ளான். பிரம்மனை இலக்காக கொண்ட செயல்கள் அதே ஆன்மீக இயற்கை மூலம் அர்ப்பணிக்கப்படுவது. அந்த பகவான் தான் பிரம்மம், பரபிரம்மம். அந்த பகவானுக்கு செய்யக்கூடிய சேவை நித்தியமான, பகவான் நித்தியமானவர், நம்மளும் நித்தியமானவங்க, நம்ம செய்யக்கூடிய சேவையும் நித்தியமானது. ஹரே கிருஷ்ணா.